الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, என் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், உங்களை இன்று இந்த நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஓர் இல்லத்திலே சந்திப்பதிலே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதோடு நானும் அல்ஹம்துலில்லாஹ் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம் வாலிபர்கள் அல்லாஹுடைய அச்சத்தால் அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடி தங்களுக்கு மறுமையை நினைவூட்டக்கூடிய நேரான வழியின் வெளிச்சத்தை தரக்கூடிய நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தேகங்களுக்கு பதில் தரக்கூடிய இஸ்லாமிய கல்வி வகுப்புகளில் கலந்து கொண்டு பயன்பெற்று அதன் மூலமாக தங்கள் இம்மை மறுமை வாழ்க்கையை அல்லாஹ் சீர்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அத்தகைய வாலிபர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கியதற்கு நீங்களும் நன்றி செலுத்துங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், அலைஹி தவக்கல்து. அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எந்த நன்மையையும் நான் செய்ய முடியாது என்று நபிமார்கள் கூறினார்கள். இறை தூதர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள், அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் என்னால் எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கும் வாய்ப்பை அடைய முடியாது என்று. இப்ப இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், அல்ஹம்துலில்லாஹ், ஏற்கனவே பல இஸ்லாமிய வகுப்புகள், பயான்கள், மார்க்க கல்வியின் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருப்பீர்கள். நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட செய்தி என்னவென்றால், முஸ்லிம் வாலிபர்கள் இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைகளை, சவால்களை சந்திக்கிறார்கள், அப்படி அவர்கள் அந்த சவால்களை பிரச்சனைகளை சந்திக்கின்ற போது அல்லாஹ்விற்கு விருப்பமான முறையிலே இம்மை மறுமையின் வெற்றியை அடையக்கூடிய முறையிலே அவர்கள் எப்படி நடந்து கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனுடைய இரண்டு முக்கியமான வசனங்களிலே நம்மை பார்த்து மிக அழகாக கேட்கிறார். சூரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தின் 214வது வசனம் அதுபோன்று, சூரா ஆலு இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தின் 142வது வசனம், பிறகு சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 16வது வசனம். இந்த மூன்று வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முதலிலே கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே கேட்ட வசனங்களாக இருந்தாலும் இப்போது இந்த வசனத்தை எந்த கோணத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இந்த 214வது வசனம் சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தபாரக் வ தஆலா குறிப்பிடுகிறான், அம் ஹசிபுதும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா அம் ஹசிபுதும் ஹசிப நினைத்தான் எண்ணினான் அன்சதுகுலு நீங்கள் நுழைந்து விடுவதற்கு தஹல நுழைந்தான் அன்சதுகுலு நீங்கள் நுழைந்து விடுவதற்கு அல் ஜன்னத சொர்க்கத்தில் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விட எண்ணிக்கொண்டீர்களா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஆரம்பிக்கிறான், யா அல்லாஹ், அவன் நம்மை படைத்ததே சொர்க்கத்திற்கு, சொர்க்கத்திற்கு விரைந்து வாருங்கள் என்று அழைக்கிறான். வஸாரியூ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் ஓடோடி வாருங்கள் என்று அழைக்கிறான். வல்லாஹு யதுஊ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் ஸலாமுடைய வீட்டிற்கு ஸலாம் என்பதும் அவருடைய பெயர், எனது வீட்டிற்கு அழைக்கிறேன் என்று சொல்கிறான். வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னா ஜன்னத்திற்கு அல்லாஹ் அழைக்கிறேன் என்று சொல்கிறான். சொர்க்கத்திற்காக அமல் செய்யுங்கள், பலி மிஸ்லி ذلك فليعمل العاملون وفي ذلك فليتنافس المتنافسون என்று சொர்க்கத்திற்காக அமல் செய்யுங்கள், சொர்க்கத்தை தேடுங்கள். வஸ்தபிகுல் خيرات உங்களை சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய நன்மைகளை அடைவதிலே ஒருவரை விட ஒருவர் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும்போது இங்கே அல்லாஹ் என்ன கேட்கிறான், நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? அப்ப என்ன அர்த்தம் இதற்கு என்றால், பின்னால் வரக்கூடிய வசனம் அதை நமக்கு புரிய வைக்கிறது. வலம்மாயசிக்கும் சில சோதனைகளை, சில சவால்களை, சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டு அந்த சோதனைகளில், அந்த பரீட்சைகளில், அந்த பிரச்சனைகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களா அல்லது தோல்வியுறுவீர்களா, நீங்கள் அவற்றை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள், உங்களை நோக்கி பல சவால்கள் இருக்கின்றன, பல பிரச்சனைகள் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்ற முடிவு தெரியாமல் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? அப்ப இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு பயத்தை போடுகிறான். இந்த வசனம் நமக்கு ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு வசனம், இது நடுக்கத்தை ஏற்படக்கூடிய வசனம். இது ஏனென்றால் சூரத்துல் அன்கபூத்துடைய அந்த ஆரம்பத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அலிஃப் லாம் மீம் ஹஸிப الناس ان يتركوا ان يقولوا آمنا وهم لا يفتنون. சோதிக்கப்படாத வரை சொர்க்கம் நுழைந்து விடலாம், மூமினாகி விட்டோம் என்று சொன்னாலே அல்லாஹ் நம்மை விட்டு விடுவான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் அல்லவா. இந்த வசனத்துடைய ஒரு கருத்துதான் அந்த வசனமும். அப்ப ஒரு பயத்தை அல்லாஹ் தர நமக்கு ஏற்படுத்துகிறான். புரியுதுங்களா இல்லையா? அந்த பயம் என்ன பயம்? கண்டிப்பா உங்களுக்கு இந்த துன்யாவிலே சில சிக்கல்கள், பிரச்சனைகள் இருக்கின்றன, சில சவால்கள் இருக்கின்றன. அப்ப அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய சவால், அடுத்த வசனத்தில் சொல்லக்கூடிய சவால், அதற்கு அடுத்த வசனத்தில் மூன்று வசனத்தில் சொல்லக்கூடிய சவால்களை, சோதனைகளை, சிக்கல்களை பார்த்துவிட்டு இப்போது நம்முடைய யதார்த்த வாழ்க்கைக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் செல்வோம். அல்லாஹ் என்ன கேட்கிறான், முந்தைய சமுதாயத்திற்கு பல பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏற்பட்டன, சிரமங்கள் ஏற்பட்டன, அது போன்ற சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் சவால்களும் உங்களுக்கும் வரும். புரியுதுங்களா? அல்லாஹ் என்ன சொல்றான், கவனம் இல்லாதவர்களுக்கு பயம் செய்ய சொல்லாதீங்க, எங்கே அறிவுரை பலன் தருமோ அங்கே மட்டும் அறிவுரை செய்யுங்கள். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர் அந்த அறிவுரையால் பயன்பெறுவார்களா?
இப்ப இங்கேயும் இப்படியே சுத்தி பார்த்துட்டே இருக்கிறவர் அல்லாஹ் பயப்படுவாரா? பயப்படுற உள்ள மாதிரி சுத்தி பார்ப்பாரா? சுத்தி பார்ப்பாரு. இன்ன ஃபீ தாலிக லதிக்ரா லிமன் கான லஹு கல்பன் அவ் அல்கா ஸமா வஹுவ ஷஹீத். ஆசிரியருக்கு முன்னாடி அடக்கமாக உட்கார்ந்து தனது செவியை எல்லாம் ஆசிரியரிடத்திலே ஒப்படைத்து, அதாவது பயந்த உள்ளத்தோடு யார் கேட்பார்களோ அவர்களுக்குத்தான் கல்வி பலன் பெறும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சூரா காஃபுடைய வசனம். அப்ப அதனால நீங்க எங்கேயும் சுத்திக்கிட்டே இருப்பீங்க, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேங்கிறது நான் ஒரு டேப்ரி கேட்டர் கிடையாது. அது நீங்க கேட்டாலும் கேட்டாலும் ஓடிக்கிட்டே இருக்கும், திரும்ப நீங்க ஆஃப் பண்ண வரீங்க. அதனால உங்களுடைய முகங்கள் உணர்வுகள் எல்லாம் முழுசா என் பக்கம் இருக்குமேனால் என்னுடைய உள்ளத்துல சொல்றதுக்கு அல்ல ஆர்வத்தை ஏற்படுத்துவான். படித்த விஷயங்கள் நினைவுக்கு வரும், நான் உங்களோட சொல்லிட்டு இருப்பேன். சரியா? அப்ப இந்த வசனத்தில் அல்ல நமக்கு ஒரு பயமுறுத்திய அதே நிலையில ஒரு ஆறுதலையும் அல்லாஹ் கொடுக்கிறார். இப்ப எப்படி உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே நமக்கு எல்லாம் ஒரு பயம் வந்துச்சு. அதாவது நமக்கு தான் ஆரம்ப கால மக்கள் அல்லாஹத்துல உடனே பயத்துல கண்டிப்பா பயந்துதான் ஆகணும், ஆனா அதை கொஞ்சம் லேசாக்கலாம். கமா குதிபாலின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல அப்படின்னு சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இது நமக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்ல, போய் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிரச்சனை இருந்திருக்குது, சட்டம் இருந்திருக்குது. அப்ப அவங்க எல்லாம் நோன்பு நோட்டாங்கல்ல, அப்பயே நம்ம நோன்பு நோக்க முடியாது அப்படின்னு ஒரு தைரியம் வருது. அவர்களெல்லாம் இந்த கட்டளையை செய்த போது நாமும் இந்த கட்டளையை செய்யலாம் அல்லவா என்ற ஒரு நமக்கு ஒரு தவக்குல், ஒரு ஒரு உறுதி ஏற்படுகிறது. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க என்ன சொல்றா, சொர்க்கத்துக்கு நீங்க ஈஸியா நுழைந்து விடலாமா என்று கேட்ட உடனே பயந்திருப்பீங்க. நான் ஒன்றும் உங்களை புதுசா சோதிச்சிட போறது கிடையாது, அல்லது உங்களுக்கு ஏதோ தனியா உம்மத்தே முஹம்மதியாவுக்கு ஒரு புதிய சவால்கள் பிரச்சனைகள் வந்துட போது நம்ம எப்படிதான் நமக்கு ஒரு வழிகாட்டி இல்லாம ஒரு முன்னுதாரணம் இல்லாமல் நம்ம சமாளிக்க போறோம் என்று நீங்க திகைச்சிட வேணா, வளம்மா ஏற்றிக்கும் மசருள்ளதீன கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் அப்படிப்பட்ட சில சோதனைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன, அந்த பிரச்சனைகளை நீங்களும் சந்திக்காதவரை சொர்க்கம் செல்வோம் என்று எண்ணிவிட்டீர்களா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பிரச்சனை அது, அப்படி என்ன அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் அல் பஸா, கடுமையாக எதிரிகளின் புறத்திலிருந்து தாக்குதல்கள். நிம்மதியாகவே எதிரிகள் முஸ்லிம்களை வாழ விட்டதில்லை வரலாற்றில். முஸ்லிம்களை அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களை நிம்மதியாக வாழ விட்டதில்லை. அல்லாஹ்னு சொன்னாலே உன்னை கொல்லுவோம் என்றுதான் எதிரிகள் இருப்பார்கள். அன்னாரி ஸாதில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத், ஏறக்குறைய 40,000 to 70,000 முஸ்லிம்களை ஒரே நேரத்திலே வாய்க்கால் தோண்டி அதிலே நெருப்பு எரித்து அந்த நெருப்பிலே போட்டான் ஒருவன். அஸ்ஹாபுல் உஹுதுத் யா அல்லாஹ், லனுக்ருஜன்னக யா ஷுஐபு வல்லதீன ஆமனு மஅக மின் கரியத்தினா லதஊதுன ஃபீ மில்லத்தினா அவ் லதஊதுன ஃபீ மில்லத்தினா. அவ்வளவு பெரிய நபி ஷுஐபை பார்த்து சொன்னார்கள், ஷுஐப் இந்த ஊர்ல இருக்கிறதா இருந்தா காசு ராத்தா நீ இருக்கணும், இல்லைன்னா ஊரை விட்டு வெளியே போயிடுங்க. சூரா இப்ராஹிமை படித்து பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். لَنُخْرِجَنَّكُمْ مِنْ أَرْضِنَا أَوْ لَتَعُودُنَّ فِي مِلَّتِنَا. காஃபிர்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட எல்லா ரசூல்மார்களையும் பார்த்து சொன்னார்கள், எல்லா காலத்திலையும், ஒன்று எங்க மதத்துக்கு திரும்ப வந்துருங்க, இல்லைன்னா ஊரை விட்டு உங்களை துரத்திடுவோம். அப்ப இது இந்த பிரச்சனையும் இப்ப நமக்கு அதே போல பல பிரச்சனைகள், அச்சுறுத்தல்கள், போர் சண்டை கலவரங்கள். ولَمَّا يَأْتِكُمْ مَثَلُ الَّذِينَ خَلَوْا مِنْ قَبْلِكُمْ مَسَّتْهُمُ الْبَأْسَاءُ சரி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கிட்டு அதே போல எக்கனாமிக் ப்ராப்ளம், வறுமை, பொருளாதார சிக்கல்கள். இன்னொரு கருத்துப்படி ஒத்தர்ரா என்பதற்கு ரெண்டு பொருள்களும் இருக்கின்றன. நோய் நொடிகள் இன்னும் பலவிதமான அச்சுறுத்தல்கள், பலவிதமான சோதனைகள். ஜில்சால், ஜல்சல என்பதற்கு அரபியிலே அச்சுறுத்துதல், கடுமையாக சோதித்தல். ஒரு மரத்தை போட்டு பிடித்து அசைச்சா அந்த மரத்துடைய நிலைமை என்னமாகுமோ அந்த மாதிரி ஒரு மனிதன் சோதனையிலே அசைக்கப்படுவதை ஜுல்ஜிலு என்று சொல்லப்படும். அப்ப அந்த மாதிரியெல்லாம் சோதனை ஏற்பட்டுச்சு. அப்ப அந்த சோதனை என்பது சாதாரணமா சும்மா அப்படி ஒரு நாளைக்கு இருந்துச்சு, ரெண்டு நாளைக்கு இருந்துச்சு, அதோட போயிருச்சு, இல்லை அப்படி இல்லை. அந்த சோதனை நீண்டது 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 நீண்டது, தொடர்ந்தது தொடர்ந்தது. ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு நஸ்ருல்லாஹ், ரசூல்மார்களும் மூமின்களும் அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டுமே. எப்போது அல்லாஹ்வுடைய உதவி வரும், எப்போது அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று அவர்கள் அந்த சோதனைகளை தாங்க முடியாமல் அல்லாஹ்விடத்திலே கதறி அழக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த சோதனை, அந்த பிரச்சனைகள், அந்த சவால்கள், அந்த சிக்கல்கள் தொடர்ந்தன தொடர்ந்தன. அல்லாஹ் சொல்கிறான், அல இன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய உதவி மிக சமீபமாகத்தான் இருக்கிறது. இது சூரத்துல் பக்ராவுடைய 214வது வசனம். இதை அப்படியே சிந்தனையிலே கொஞ்சம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். சூரா ஆலு இம்ரான் 142வது வசனம். இங்கே அல்லாஹ் என்ன கேட்கிறான், ஆரம்பிப்பது அப்படித்தான் சூரத்துல் பக்ராவுடைய அதே வசனத்தை கொண்டு. அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைய நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? ஆனா அடுத்து கேட்கிற கேள்வி இருக்கிறது, இங்கே வித்தியாசம். வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலம ஸாபிரீன். அல்லாஹ் என்ன கேட்கிறான், உங்களிலே அல்லாஹ்விற்காக ஜிஹாது செய்தவர்கள், உயிரை பொருளை வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களும், அப்படிப்பட்ட சோதனைகள் சவால்கள் அவர்களை எதிர்கொள்ளும் போது வயாழம சாபிரின், சாபிர் உறுதியாக இருந்தவர்களை அல்லாஹ் வெளிப்படையாக அறியாதவரை நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அப்ப இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தீனுக்கு அதுபோன்று அல் உம்மத்துல் முஸ்லிமா, முஸ்லிம் சமுதாயத்திற்கு பல சோதனைகள், அது அல்லாஹ் இந்த இடத்துல விவரிக்கல, இந்த இடத்துல அல்லாஹ் விவரிக்கல. அது எவ்வளவு என்னென்ன சோதனைகள் குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் பிரிச்சு பிரிச்சு சொல்லியிருந்தாலும் இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்லிட்டான்னு சொன்னா, எவ்வளவுதான் பிரச்சனைகள், எவ்வளவுதான் சிக்கல்கள், சிரமங்கள், சவால்கள், தொந்தரவுகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், அட்டூழியங்கள் என்று நம்மை, நமது ஈமானை, நமது மார்க்கத்தை, நமது அடையாளத்தை அச்சுறுத்தக்கூடிய பிரச்சனைகள் எது ஏற்பட்டாலும் அவற்றையெல்லாம் பொருளை செலவழிக்க வேண்டிய இடத்தில் பொருளை செலவழித்து, கவனித்து கேளுங்கள், பொருளை செலவழிக்க வேண்டிய இடத்தில் பொருளை செலவழித்து, உடல் உழைப்பை செலவழிக்க வேண்டிய இடத்தில் உடல் உழைப்பை செலவழித்து, உயிரையும் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் போது உயிரையும் கொடுத்து, இஸ்லாமையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்து, அப்படி அந்த பாதுகாப்பு போராட்டத்திலே இருக்கும் போது ஏற்படக்கூடிய இழப்புகள், ஏற்படக்கூடிய இன்னல்கள், நமது மார்க்கத்தில் நாம் நிலைத்திருக்க முடியுமா என்று தடுமாற செய்யக்கூடிய சோதனைகள் எல்லாம், அச்சுறுத்தல்கள் எல்லாம் ஏற்படும் போது மௌத்தை தேர்ந்தெடுப்போம், மார்க்கத்தை விடுவதை நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம். எப்படி மௌத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம், ஆனால் மார்க்கத்தை விடுவதை நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம் என்று அல்லாஹ்வுடைய தீனிலே, அல்லாஹ்வுடைய எந்த ஒரு சட்டத்தையும் நாங்கள் உலகத்தின் லாபத்திற்காக விட்டுக் கொடுக்க மாட்டோம். கவனமாக கேளுங்க மாணவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சட்டத்தில் எந்த ஒரு சட்டமாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தீனுடைய சட்டங்கள் என்று வந்துவிட்டால் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. ரப்புல் ஆலமீனுடைய சட்டம், அதுல பெரிய சட்டம் சின்ன சட்டம் என்றெல்லாம் கிடையாது, எல்லாம் அல்லாஹ்வுடைய ஹுக்ம். அந்த சட்டத்தை நாங்கள் உலக லாபத்திற்காக விட்டுக் கொடுக்க மாட்டோம். அல்லதுல்லுக்கும் அல சிஜாரத்தின் துஞ்சிக்கும் تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله. இப்படி துன்யாவை எல்லாம் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவழிக்க கூடியவர்கள், ان الله اشترى من المؤمنين انفسهم واموالهم بان لهم الجنة. قل ان صلاتي ونسكي ومحياي ومماتي. அப்ப எனது வாழ்க்கையை நான் அல்லாஹ்விற்காக விட்டுவிட்டேன். ومن الناس من يشري نفسه ابتغاء مرضات الله. அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக நான் என்னை விலை பேசியவன், நான் விற்கப்பட்ட ஒருவன், நான் எனது சிற்றின்பத்திற்காக, எனது உலக வாழ்க்கைக்காக நான் வாழாதவன். அரபைத்தும் பில் ஹயாத்தி துன்யா فَمَا مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا فِي الْآخِرَةِ إِلَّا قَلِيلٌ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا مَا لَكُمْ إِذَا قِيلَ لَكُمْ انْفِرُوا فِي سَبِيلِ اللَّهِ اسْتَأْقَلْتُمْ مِنَ الْأَرْضِ أَرَضِيتُمْ بِالْحَيَاةِ الدُّنْيَا فَمَا مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا فِي الْآخِرَةِ إِلَّا قَلِيلٌ. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் சூரத்துல் அன்ஃபால்ல, சூரா தௌபாவில் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா ஒரு முஃமின் எப்போதுமே மறுமையை முன்னிறுத்தி, எல்லா ஆயத்துக்கு நான் உங்களுக்கு விளக்க அர்த்தம் சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கப்புறம் நேரம் போய்கிட்டே இருக்கும். மறுமையை முன்னிறுத்தி, ஆயத்துகளுடைய சுருக்கம் இதான், சொர்க்க வீட்டை முன்னிறுத்தி இந்த உலகத்தை அல்லாஹ்விற்காக விற்பவன், இன்குளூடிங் ஹிம்செல்ஃப், அவனையும் உள்ளடக்கி, நானும் விற்கப்பட்டவன், நானும் அல்லாஹ்விற்காக விற்கப்பட்டவன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு, உங்களுடைய சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய சவால்களிலே நீங்கள் அதை போராடி உயிர் கொடுக்க வேண்டிய இடத்தில் உயிர், பொருள் கொடுக்க வேண்டிய இடத்திலே பொருள், உழைப்பை அறிவை சிந்தனையை கொடுக்க வேண்டிய இடத்திலே கொடுத்து, வயாழம சாபிரி, அந்த மார்க்கத்திலே உறுதியாக இருந்தவர்களை அல்லாஹ் வெளிப்படையாக அறியாதவரை. அல்லாஹ்வுடைய தக்தீருடைய ஐம்பல எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும், ஆனா உங்க நீங்களும் அறிந்து கொள்ளும்படி அல்லாஹ் அறியாதவரை. ஏனென்றால் அல்லாஹ் சொர்க்கத்தில் சேர்க்கும் போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹுத்தால அறிவுறுத்துவான், நீவன் சொர்க்கத்திற்கு தகுதியானவன். ஒருவன் நரகத்தில் செல்லும் போது அந்த நரகவாதி முடிவு செய்வான், நான் நரகத்திற்குத்தான் தகுதியானவன், எனவே அல்லாஹ் என்னை நரகத்திற்கு அனுப்புகிறான் என்று. அப்படி இல்லாமல் அல்லாஹ் யாரையும் நரகத்திலே தூக்கி போட மாட்டான். அப்ப இது இரண்டாவது வசனம், சூரா ஆல் இம்ரானுடைய 142வது வசனம். இன்னொரு வசனம் பாருங்கள், சூரத்து தௌபாவுடைய 16வது வசனம், அம் ஹஸிபுத்தும் அன் துத்ரக்கு வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வலம் யத்தகிது மின் தூனில்லாஹி வலா ரசூலிஹி வலல் முஃமினீன வலீஜா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் என்ன எண்ணத்திலே இருக்கிறீர்கள், எப்படி எண்ணிக்கொண்டீர்கள், அம் ஹஸிபுத்தும் அன் துத்ரக்கு, நீங்கள் அப்படியே விடப்படுவீர்கள், ஒன்றுமே உங்களுக்கு நடக்காது என்று எண்ணிக்கொண்டீர்களா? இல்லை. வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும், இப்ப முன்னாடி சொன்ன அர்த்தத்தெல்லாம் இங்க கொண்டு வந்திருக்கு. ஜிஹாத் முஜாஹதா என்பதற்கு முன்னாடி அல்லதீன ஜாஹதுக்கு நம்ம முன்னாடி என்ன அர்த்தம் சொன்னோம், உயிர், பொருள், உடல் உழைப்பு, அறிவு, இவற்றையெல்லாம் அர்ப்பணிக்க வேண்டிய இடங்களிலே அர்ப்பணிக்கக்கூடியவரை அல்லாஹ் வெளிப்படையாக அறியாதவரை. மேலும் அந்த மக்கள், அந்த மூமின்கள் அல்லாஹுவை, அவனுடைய ரசூலை, மூமின்களை மட்டுமே தங்களது உற்ற நண்பர்களாக அவர்கள் ஆக்கிக் கொள்ளாதவரை சொர்க்கம் சென்று விடுவார்கள் அல்லது நீங்கள் சென்று விடுவீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த மூன்று வசனத்தை நாம் முன்னிறுத்தி நம்முடைய இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சின்ன ஒர்க் ஷாப் ஆரம்பம். சூரத்துல் பக்கராவுடைய 214வது வசனம், சூரா ஆலே இம்ரானுடைய 142, சூரா தௌபாவுடைய 16வது வசனம். அப்படி ஒரு ஒரு விஷயமா பார்த்து கொண்டிருப்போம், கொஞ்சம் குறித்துக் கொண்டே வரங்கள். இப்ப முஸ்லிம்களை பொறுத்தவரை இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொன்ன அதே சிக்கல்கள் சிரமங்களை காலங்களின் ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையிலே, நாடுகளின் மாறுதல்களின் அடிப்படையிலே கொஞ்சம் அதனுடைய தரம் கூட குறைய இருந்தாலும் சரிசமமான அளவிற்கு இந்த பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாமிய நாடுக்கு வசித்தாலும் சரி, புரியுதுங்களா? சரி, இப்ப முதல் பிரச்சனை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொன்ன மாதிரி எதிரிகளால் அச்சுறுத்தப்படுவது, நமது உயிர்களை பொருள்களை அழிப்பதற்காக எதிரிகள் அவர்களை தயார்படுத்திக் கொண்டு நமக்கு அவ்வப்போது சேதங்களை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பது. அப்ப நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து குர்ஆன்ல சொல்லப்பட்ட நபிமார்களுடைய காலம் வரைக்கும் அதில் நபிமார்கள் உட்பட என்ன நடந்தது? ஒரு சில நிமிடங்கள் அப்படியே உங்களது சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். நூஹ் அலைஹி ஸலாம் அவர்களை மக்கள் கல்லால் அடித்தார்கள், அடித்தார்களா இல்லையா? உலுல் அஸ்ம் மினர் ருசுல், உலுல் அஸ்ம் மினர் ருசுல், தூதர்களிலே 5 தூதர்களை அல்லாஹு தஆலா மிக உயர்ந்த வீரமிக்க தூதர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அதில் ஒருவர் நூஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நூஹ் நபியை கடுமையாக கல்லால் அடித்தார்கள். அவர்களோடு ஈமான் கொண்டவர்களை எல்லாம் ஏசினார்கள், விரட்டினார்கள், ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். சரி, மற்ற வரலாறுகள் அப்படியே சிந்தனைக்கு கொண்டு வாங்க. அதற்கு பிறகு பெரிய நபி என்று எடுத்தால் இதே உலுல் அஸ்ம் மினர் ருசுலிலே இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது? அவரது தந்தையே சொன்னார், லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, இப்ராஹிம் உன்னை சும்மா கொல்ல மாட்டேன், கல்லால அடிச்சே கொல்லுவேன், என்னை விட்டு ஓடி போயிடு. ஊர் மக்கள் என்ன செய்தார்கள்? ஃபாராது பிஹி கைதா, அவர்களுக்காக ஒரு பெரிய சூழ்ச்சியை, சதித்திட்டத்தை ஏற்படுத்தினார்கள். அவரை கொள்வதற்கு எரிப்பதற்கு சாதாரணமாக அவர்கள் ஏற்பாடு செய்யவில்லை. கொஞ்சம் காட்சியை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள், பயந்தார்கள். இவர் ஒரு பெரிய நபின்னு சொல்றார், உண்மையிலே நமக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா இவரை எரிக்கும் போது, இவர் தப்பாத வழியில, இவர் பிழைக்க முடியாத வழியில நமக்கும் பாதிப்பு ஏற்படாம இவரை எப்படிடா எரிக்கிறதுன்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு ஒரு பெரிய குழியை தூண்டி அதுல பல நாட்களா விறக போட்டு எரிச்சு அந்த நெருப்புக்கு பக்கத்திலே போக முடியாம இருக்கும்போது தூக்கி எப்படி போடுறது? இவர் எந்த வகையிலுமே தப்பிச்சு ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை ஒரு மிஞ்சநீக்கில வைத்து கட்டி, உணர உட்கார வச்சு, கைய காலை கட்டி மிஞ்சநீக்கில உட்கார வச்சு தூரத்திலிருந்து அப்படியே போட்டா அது போய் கரெக்டா அந்த நடு நெருப்புல போய் உழுகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி தூக்கி போட்டார்களா இல்லையா? நிறுத்தி பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன நடந்தது? ஃபிரௌன் அவர்களை ஓட 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 விரட்டினார். அவர்களது கூட்டத்தார்கள் அந்த இஸ்ரவேலர்களை ஒவ்வொரு ஆண்களையும் அவன் கொன்று கொண்டே இருந்தான். அப்ப மக்கள் சொன்னாங்க, இப்படியா ஆண்களை கொண்டு கொண்டே நீ போயிட்டேன்னு சொன்னா நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காதுன்னு சொன்ன உடனே ஒரு வருஷம் கொள்வது ஒரு வருஷம் விடுவது. எப்படி அவன் கொண்டு கொண்டிருந்தான்? இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீரிலே எழுதுகிறார்கள், ஒரு வகையில கொள்றது கிடையாது, குழந்தைய தாயினுடைய கண்ணுக்கு முன்னாடி கொள்றது. முஸ்லிம்களுடைய பனி இஸ்ராயில் யார் அப்போது? யார் அவர்கள்? அவர்கள் தான் முஸ்லிம். இஸ்ரவேலர்கள் யார்? மூசா நபியுடைய அந்த கௌம் இஸ்ரவேலர்கள், அவர்கள் தான் மூமின்கள். அந்த முஸ்லிம்களை ஃபிரௌன் எப்படி கொண்டு கொண்டிருந்தார் என்றால், இந்த கற்பிடிகள் குழந்தை பெறக்கூடிய காலத்தை நெருங்கிட்டா அவங்களுக்கு கைவிலங்கு கொண்டு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து நீங்க பார்த்திருக்கலாம், இந்த சில இடங்கள்ல வேலிகள்ல வேலி அடிக்கிறதுக்காக வேண்டி மூங்கில் கம்பு இருக்கு பாருங்க, அத இரும்புல அம்பு செய்யற மாதிரி, ஈட்டி செய்யற மாதிரி அதை முனையா இந்த பக்கம் நல்லா கூர்மையா செதுக்கி வி ஷேப்ல அதனுடைய முனையை செதுக்கிட்டு அந்த மூங்கில் கம்பை பிணைஞ்சு நீங்க வேலி கட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மூங்கில் கம்பு கூர்ப்பா இருக்கும். அந்த மூங்கில் எவ்வளவு கூர்ப்பா செய்யறோமோ அந்த அளவுக்கு அது அதுல ஷார்ப்னஸ் கிடைக்கும். அந்த மாதிரி மூங்கில் கம்ப வரிசையா பெரிய பெரிய மூங்கில் கம்பை நிறுத்தி வச்சுட்டு அதுக்கு மேல கயிறு கட்டிடுவாங்க. அந்த கயிறு எப்படி இருக்கும்னு சொன்னா, அந்த மூங்கில் அந்த நிக்கிற ஆளுடைய உயரம் இருப்பாருங்க, அந்த உயரத்துக்கு கால் அந்த மூங்கில் கம்புல ரொம்ப நேரம் பிடிச்சு தொங்கிட்டு இருக்க முடியாது. ஒண்ணு விட்டா கீழே தொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க தொங்கிட்டு இருக்கலாம். ஆனா இவன் எப்படி செஞ்சிருப்பான்னு சொன்னா, இவங்க பிடிச்சி தொங்குறத விட்டாங்கன்னா கால் எங்க வச்சு நிக்கணும்? அந்த கூர்மையான மூங்கில் கம்புகளுக்கு மேலதான் கால் வச்சு நிக்கணும். கற்பிணி பெண்களை அழைத்து வந்து அந்த மாதிரி உயரமா கட்டி வச்சிருவான். அப்ப அந்த கற்பிணி பெண்கள் அந்த மூங்கில் கம்புடைய கால், அந்த மூங்கில் கம்புல அவர்களுடைய கால் பட்டு துடிக்கும் பொழுது நாளைக்கு நாளன்னைக்கு ஆகிற பிரசவம் அப்பயே ஆயிடும். அந்த குழந்தை அந்த தாயினுடைய வழியிலிருந்து விழுந்தால் எங்க உழுகும்? எதுல உழுகும்? அந்த மூங்கில் கம்பனுடைய கூர்மையிலே விழுகும். அப்ப இந்த தாய் அடுத்து என்ன செய்வாள் என்றால், தொங்குவா குறிப்பா, கடைசியில தனது காலிலே அந்த மூங்கில் குத்தி அதை தாங்க முடியாத அந்த தாய் தனது காலாலேயே அந்த குழந்தையை மீது விதிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை ஏற்பட்டுவிடும். தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிர்பந்தத்திலே இந்த ஒரு காட்சியை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திப்பார்கள். இதை பார்த்து அந்த ஃபிரௌனிய கிபித்திவாதிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். யா அல்லாஹ், கேட்டாலே போல நடுங்கு. ஒரு தாய்க்கு இப்படிப்பட்ட நிலைமை, தனது மனைவிக்கு இந்த நிலையை, தனக்கு பிறக்க இருக்கின்ற குழந்தைக்கு உள்ள இந்த நிலையை பார்க்கின்ற அந்த குடும்பத்தார்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆகவேதான் குர்ஆன்ல இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல இல்ல தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறான். சில வேளர்களே நினைத்து பாருங்கள், என் அருளை அபுனாக்கும், உங்களது ஆண் குழந்தைகளை எல்லாம் அவர்கள் கதற கதற வெட்டி கொண்டிருந்தார்களே. தகுதிய ரபஹ என்றாலே அறுக்கிறது, அதுல முபாலகாவுடைய சிகா ரபஹ, ரபஹ என்றாலே அறுக்கிறது. ரபஹ என்று சொன்னால் எப்படி கதற கதற துண்டு துண்டாக அவர்களை அவர்கள் வெட்டி கொண்டிருந்தார்கள், இதை நினைத்து பார்க்க மாட்டீர்களா? சரி, இது மூசா அலைஹிஸ்ஸலாம், இவர்களும் குணாகும். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட பின்னணியே என்ன காரணம்? அவர்களை மக்கள் கொலை செய்ய வந்தார்கள். யாரை? யாரைங்க? யாரை அல்லாஹ் கலிமத்துல்லாஹ் என்று சொன்னானோ, ரூஹம் மின்ஹு என்று சொன்னானோ, யாரை பரிசுத்தமான அந்த பெண்ணுக்கு மரியமுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அமீனை அனுப்பி விசேஷமாக உயிர் ஊத வைத்து படைத்தானோ, அந்த நபிக்கு ஏற்பட்ட நிலைமை என்ன? மக்கள் கொல்ல வருகிறார்கள், அவர்கள் மறைந்து கொள்கிறார்கள், அவர்களை அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்துகிறார். இப்ப இந்த உலுல் அஸ்ம் நபிமார்கள் கடைசியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்ற ஹிஜ்ரத்துடைய பின்னணியே என்ன? மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத்து செய்த பின்னணியே கொலை அச்சுறுத்தல், கொலை மிரட்டல். சரியா இல்லையா? நாளை இருந்தால் கொண்டு விடுவார்கள் குறைஷிகள், இன்று இரவே தப்பித்தால் தான் உண்டு என்ற நிலைமை வரும்போது அங்கிருந்து ஹிஜ்ரத்து செய்கிறார்கள். இது ரசூலுடைய நிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அவர்கள் மக்காவிலே 13 ஆண்டு கால அழைப்பு பணியில இருக்கும் போது அபூஜஹல் போன்ற பல கொடியவர்கள் பலமுறை கொலை செய்வதற்கு துணிந்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டே இருந்தான். கடைசியா அவர்கள் நினைத்தார்கள், இனி ஒரு ஆள் சேர்ந்து கொலை பண்ண முடியாது, கூட்டமா சேர்ந்து ஒரே வெட்டா எல்லாரும் வெட்டினாதான் கொலை செய்ய முடியும் ஒரு திட்டம் போட்டாங்க. அப்ப அல்லாஹ் பாதுகாத்தா அந்த பயம் அச்சுறுத்தல் நபிக்கு ஏற்பட்டது. அவர்கள் மதினாவிற்கு செல்லக்கூடிய பாதையை மாற்றினார்கள். மக்காவிலிருந்து மதினாக்கு போற நேரடி பாதையில போல ஆரம்பம் 3 நாள் நேரா யமன் போற பாதைக்கு திரும்பிட்டாங்க. அங்க போய் ஒரு குகையிலே பதுங்கி இருந்தார்கள் 3 நாட்கள். அதற்கு பிறகுதான் குறைஷிகள் தேடுவது குறைந்து விட்டது என்று வரும்போது திரும்ப பாதையை திருப்பிக்கிட்டு ரொம்ப தூரம் போய் திரும்ப மதினாவுடைய பாதையை பிடிக்கிறார்கள். அடுத்து மதினாவிலே நடந்த போர்கள், பத்ரு போர், உஹது போர், ஹந்தக் போர், அஹ்ஸாப் போர், ஹுனைன் போர், பனு குறைதா போர், மூசா போர், தபுக் போர் என்றெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த ஒட்டுமொத்த போர்களுடைய சுருக்கம் என்ன? முஸ்லிம்களை அழித்தொழிக்க வேண்டும். புரியுதுங்களா தம்பிங்களா? அப்ப அதனால இந்த அச்சுறுத்தல், இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய இந்த அச்சுறுத்தல்கள் நம்ம நாட்டில் இந்த சவால் இது ஒரு பெரிய சவால் கிடையாது. இதுக்கு முன்னாடி நபிமார்கள் எல்லாம் சந்தித்து அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்ற வெற்றி பாதையை அல்லாஹ் நமக்கு முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப எப்படி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இதை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அப்ப இன்று நாமும் ஒரு திட்டம் போடுகிறோம். இந்த பிரச்சனையை சில பேர் புரிஞ்சாங்க, ஆனா புரிஞ்சிட்டு திட்டம் போட்டாங்க பார்த்தீங்களா, அங்கதான் பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை உருவாகிறது. எதை இவர்கள் தீர்வாக நினைத்தார்களோ அது குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் இல்லாத தீர்வாக இருக்கின்ற காரணத்தால் பிரச்சனை மேலும் வலுத்தது, அல்லது பிரச்சனையை மேலும் இவர்கள் சிக்கலாக மாற்றிவிட்டார்கள். சவால்களை எதிர்கொள்ளவில்லை, சவால்களிலே இவர்கள் தோற்றுவிட்டார்கள். சவால்களிலே எப்படி வெற்றி பெறுவது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு முதலிலே குர்ஆன்ல இந்த மாதிரி சவால்களில் வெற்றி பெறுவதற்கு விசேஷமா குறிப்பா ஈமான் என்ற அந்த இறை நம்பிக்கை, அல்லாஹுவின் மீது உண்டான அந்த விசுவாசம், அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான 2 சிபத்துகள். அந்த 2 சிபத்து இருந்தாதான் இந்த சிக்கல்களை சவால்களை நீங்கள் வெற்றிகரமாக சந்திக்க முடியும், உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வெற்றி வரும். அது என்ன 2 தன்மைகள் என்றால், 1 அத்தக்வா, 2 அஸ்ஸபர். 1 என்ன சொல்லுங்க? தக்வா. 2 சபர். அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த 2 அடையாளங்கள் சூரா ஆல இம்ரான்ல 125வது வசனம், அதே போல சூரா ஆல இம்ரான்ல 186வது வசனம். இந்த 2 வசனத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீர்வை மிக தெளிவாக சொல்லுகின்றான். எழுதிக்கிட்டீங்களா? சூரா ஆல இம்ரான்ல 120வது வசனத்திலையும் 186வது வசனத்திலையும். அப்ப இந்த சூரா ஆல இம்ரானுடைய 186வது வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லக்கூடிய இந்த தீர்வு என்னவென்றால், தக்வா சபுர் என்ற தீர்வை அல்லாஹ் சொல்கிறார். இப்ப இந்த தக்வா சபுர் என்பதை பற்றி கொஞ்சம் பார்த்து அடுத்து இருப்போம். ஏன் என்று சொன்னால், நாம் விளங்கி இருக்கக்கூடிய சபர் என்ன, அல்லாஹ் சொல்லக்கூடிய சபர் என்ன, நாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய தக்வா என்ன, அல்லாஹ் சொல்லக்கூடிய தக்வா என்ன என்பதை நாம் தெரிந்தாக வேண்டும். முதலிலே தக்வா என்றால், அல்லாஹு தஆலா எதையெல்லாம் நமக்கு தடை செய்திருக்கிறானோ, ஷிர்க், பிதாத், அல் கதாய பெரும்பாவங்கள், அப்புறம் அஸ்ஸகாய சிறுபாவங்கள் என்று தடை செய்யப்பட்ட அனைத்திலிருந்தும், ஹராமாக்கப்பட்ட அனைத்திலிருந்தும் விலகி இருப்பது, இதுதான் முதல் தக்வா. ஷிர்க் செய்யறது ஹராமா ஹலாலா? பெரிய ஹராம். இப்ப ஒரு முஸ்லிம் சாராயம் குடித்தா என்னப்பா ஹராம் செய்யற, ஹராம் பா சாராயம் குடி, ஹராம சாப்பிடுறியா ஹராம குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஷிர்க் செய்வாரு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, ஷிர்க் செய்வாரு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அப்ப பலரிடத்திலே மது அருந்துவதை விட ஷிர்க் செய்யறது, அதாவது ஷிர்க் செய்வதை விட மது அருந்துவது பெரும்பாவமாக தெரியும், ஆனால் ஷிர்க் செய்வது அது ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இன்று பலர் ஷிர்கை இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் புகுத்தி விட்டார்கள், நுழைத்து விட்டார்கள், அதற்கு இஸ்லாமிய போர்வை போர்த்தி விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, இஸ்லாமுக்கும் ஷிர்க்குக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப ஷிர்கிலிருந்து, நிஃபாத்திலிருந்து, பிதஅத்திலிருந்து, கபாயிர் பெரும்பாவங்களிலிருந்து, சகாயிர் சிறுபாவங்களிலிருந்து விலகி இருப்பது தக்வா. அப்ப இந்த தக்வா இருந்தால்தான் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நீங்கள் மிகைப்பீர்கள், அல்லாஹ் உங்கள் பக்கம் இருப்பான், வானவர்களை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வான், உங்களை அவன் ரட்சிப்பான், காப்பாற்றுவான் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, இன்று முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள், இந்த தக்வாவுடைய அம்சங்கள்ல எந்த அம்சத்தையும் நாங்கள் எடுத்துக்க தயார் இல்லை, இயக்கம் ஆரம்பிப்போம், கோஷம் போடுவோம், நோட்டீஸ் அடிப்போம், போஸ்டர் ஒட்டுவோம், போராட்டம் செய்வோம், வெற்றி காண்போம் என்று நினைக்கிறார்கள். முடியுமா வெற்றி, என்ன வெற்றி கிடைக்குமா? நீ அல்லாஹ்வுடைய அடியானாக இருந்து, அல்லாஹ்வுடைய அடியானாக இருந்து அல்லாஹ்விடத்திலிருந்து வெற்றியை நீ எதிர்பார்த்தால் உனது எதிரிகளுக்கு எதிராக, அப்ப அல்லாஹ் சொன்ன தீர்வு முதல்ல தக்வா உதுவா. தக்வா என்ன? உன்னை பரிசுத்தப்படுத்தி. தக்வாவுடைய அர்த்தங்கள் நமது உலமாக்கல் செய்திருக்கின்ற அர்த்தங்களை பார்த்தீர்கள் என்றால், இரையற்றம் என்று அர்த்தம் செய்திருப்பார்கள், பரிசுத்த தன்மை என்று அர்த்தம் செய்திருப்பார்கள். இரையற்றம் என்றால் என்ன? இப்ப நீங்க முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அபாயம் அப்படின்னு டேஞ்சர் ஒரு போர்டு இருக்கும் வீட்டுகள், அந்த சுவிட்ச் போர்டு இருக்கு பாருங்க, முன்னாடி எல்லாம் ரொம்ப டேஞ்சர், ஷாக் அடிச்சா ஒரேடியா போயிடுவாங்க, இப்ப ஷாக் அடிச்சா ட்ரிப் ஆகிற மாதிரியே போட்டு உயிர் பாதுகாக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்குது. முன்னாடி எல்லாம் இந்த கரண்ட் பாக்ஸ், இந்த மின்சார பக்கத்துல எல்லாம் போகும்பொழுது போட்டுமா பாத்துருக்கீங்களா இல்லையா? சிவப்பு கடல்ல ஒரு பண்டை ஓட்டு, பண்டை ஓடு போட்டு மின்சாரம் அபாயம் அஞ்சுக அப்படின்னு போட்டுமா. அப்ப அஞ்சுக அபாயம் பயந்து கொள்ளுங்கலாம் என்ன அர்த்தம்? கிட்டக்க வந்து பிடிச்சிப்பாரு அப்படியா அர்த்தம்? பேசுங்க, நீங்களும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி தூங்கிடுவீங்க, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். என்ன அர்த்தம் அதுக்கு? பயந்து கொள்ள என்ன அர்த்தம்? டேஞ்சர், கிட்டக்க வராதன்னு அர்த்தம், செய்யாத வராத பிடிக்காத தொடாதன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் சொன்ன அல்லாஹ்வை பயந்து கொள்ள, அல்லாஹ்வை பயந்து கொள்ள என்ன அர்த்தம்? அல்லாஹ் தடுத்த சட்டங்கள் பக்கம் வராது, புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹ் தடுத்த சட்டங்கள் பக்கம் வந்துடாத, உழுந்துருவ, எங்க நரகத்துல விழுந்துருவ, நெருப்புல விழுந்துருவ, புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் அப்ப அல்லாவை பயந்து கொள் என்றால் என்ன அர்த்தம்? நேசிக்க வேண்டிய அதே அல்லாஹுவை, பிரியப்பட வேண்டிய, அன்பு வைக்க வேண்டிய அதே அல்லாஹுவை, ஆதரவு வைக்க வேண்டியது. அல்லாஹ்வை அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை பயந்து கொள், அஞ்சிக்கொள், அஞ்சிக்கொள் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் தடுத்ததை செய்து விடாதே, அதன் பக்கம் நெருங்கி விடாதே. சரியா? நீங்க குர்ஆன்ல ரெண்டு அமைப்புகளை பார்த்திருக்கலாம். சூரத்துல் பக்கராவுடைய 187வது வசனம், அதே போல சூரத்துல் பக்கராவுடைய 229வது வசனம். இந்த 187வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகள், அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகள், அந்த சட்ட வரம்புகளை நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே சூரத்துல் பக்கராவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது 229வது வசனத்தில் அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகள் இதை கடந்து விடாதீர்கள் சொல்றான். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தில் சொல்லும் போது இது அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகள், சொல்லுங்க இதற்கு நெருங்கி விடாதீர்கள் சொல்றான். இன்னொரு இடத்துல இது அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகள், இதை தாண்டி விடாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப என்னங்க அங்க அர்த்தம்? முதல்ல அல்லாஹ் சொன்ன பாருங்க, சட்ட சூரத்து 187ல் சட்ட வரம்புகள் மீறி விடாதீர்கள் சொல்லி, அது அல்லாஹ் சட்ட வரம்புகள் நெருங்கி விடாதீர்கள் சொல்லி, அது அல்லாஹ் தடுத்த பாவங்கள், அல்லாஹ் தடுத்த பாவங்கள். விபச்சாரம் நெருங்கி விடாதே, விபச்சாரம் நெருங்கி விடாதே, கிட்டக்கையே போயிடாத, பார்க்கவே செய்யாத. அப்ப தடை உத்தரவுடைய சட்டங்கள் வரும்போது அல்லாஹ் சொல்றான் கிட்டக்கையே போவாதுன்னு சொல்லிட்டு, கட்டளைகளுடைய சட்டங்கள் வரும்போது அல்லாஹ் சொல்கிறான் மீறாது, இதுதான் நீ செய்யணும், இதை மீறி வேற ஒன்றை செய்து விடாது. தம்பிங்களா புரியுதுங்களா? ஹைர், ஓரளவுக்கு புரிய முயற்சி பண்ணுங்க. அப்ப தக்வாவிலே என்ன இருக்க வேண்டும்? ஈமான் முழுமையாக இருக்க வேண்டும், இபாதத்து முழுமையாக இருக்க வேண்டும், கட்டளைகள் அங்கே முழுமையாக இருக்க வேண்டும். எது இருக்கக்கூடாது? ஷிர்க் இருக்கக்கூடாது, பிதாத் இருக்கக்கூடாது, நிஃபாக் இருக்கக்கூடாது, பெரும்பாவங்கள் இருக்கக்கூடாது, ஏன் சிறுபாவங்களும் கூட இருக்கக்கூடாது. பகிரங்கமாக ஏதோ ஒருத்தர் தவறியாம தப்பு செஞ்சிட்டார்னா உடனே அவர் அல்லாஹ்க்கு இடையில அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு விட வேண்டுமே தவிர, பகிரங்கமாக சிறுபாவம் செய்பவர்கள் கூட இருக்கக்கூடாது. இதாங்க தக்வா. அல்லாஹ் சொல்கிறான், இந்த தக்வா இருந்தா உங்களுக்கு நாம் எதிரிகளுடைய அச்சுறுத்தல்கள் இருந்து பாதுகாப்பு அளிப்போம் என்று சொல்கிறார். அவர்கள் உங்களை பார்த்து பயப்படும்படி நாம் ஆக்கிவிடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆரம்பத்தில் இருக்கும், ஏன்னா நீங்க ஸ்டெடியா இருக்கிறீங்களா இல்லையான்னு சோதிக்கிறதுக்கு, உங்களுடைய ஈமானுடைய அந்த தரஜாவை சோதிப்பதற்கு, அந்த பலத்தை சோதிப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புடம் போட்டு எடுப்பான். பிறகு உள்ள ஆகிபத்து அந்த அச்சுறுத்தல் கொடுமையில இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், முன்னாடி இதே பிரச்சனை, வந்ததுக்கு பிறகு இதே பிரச்சனை, தாங்க முடியலையே, என்னைக்கு தான் நமக்கு உதவி வரும் அப்படின்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, பொறுமையா இருங்கப்பா, அசா ரப்புக்கும் அதிவிரைவிலே உங்கள் எதிரிகளை அல்லாஹ் வெட்டுவான், அழிப்பான், உங்களை அல்லாஹ் இந்த பூமியில் சொந்தக்காரனாக ஆக்குவான். அப்ப என்னென்ன செய்யணும், நீங்க எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட கொடுத்து இஸ்ரவேலர்களுக்கு மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அறிவுரை சொல்கிறார்கள். அப்ப முதல்ல தக்வா இருக்க வேண்டும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் முஸ்லிம்களுடைய, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையிலே ஒவ்வொருவரும் நம்மை தக்வாவுடையவர்களாக ஆக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் உலகத்திலே முஸ்லிம் எங்கே அடிபடுகிறானோ அல்லது பிரச்சனைகளுக்கு ஆளாகிறானோ அதற்கு நானும் ஒரு காரணம் என்பதை உணர வேண்டும். நல்லா பாதுகாப்போனா, என்னிடத்தில் இருக்கின்ற தக்வா இன்மையின் காரணமாக நான் சோதிக்கப்படவில்லை என்றாலும் இப்போது ஒரு முஸ்லிம் சோதிக்கப்படலாம். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அது எப்படிங்க? அது என்னிடத்துல தக்குவா இல்லைன்னு சொன்னா என்னெல்லாம் அல்லாஹ் சோதிக்கணும்? இன்னொரு ஒரு முஸ்லிமான சகோதரனை ஏன் அல்லாஹ் சோதிக்கணும்னு சொல்லிட்டு கேள்வி வருதா இல்லையா? புரியுதுங்களா எல்லாருக்கும்? கேள்வி வருதா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், வத்தகூ ஃபித்னத்தல் லா துஸீபன் அல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸ்ஸா, உங்களில் அநியாயம் செய்தவர்களுக்கு என்றும் குறிப்பா வேதனை வராதுங்க, வந்தா எல்லாருக்கும் நாங்க சேர்த்து வரும் அப்படின்னு சொல்றோம். சரியா? லக்வலகத நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கதீரத்தின் வயௌம ஹுனைன் இஸ் அஅஜபத்கும் கஸ்ரதுகும் ஃபலம் துஹ்னி அன்கும் ஷைஆ வதாஃபத் அலைக்கும்ல் அர்து பிமா ரஹுபத் தும்ம வல்லைதும் முஜ்பிரீன். ஹுனைன் போர்ல புதுசா இஸ்லாமுக்கு வந்த கொஞ்ச பேரு அல்லது கிராமத்திலிருந்து சேர்ந்து கொண்ட சில பேரு இவ்வளவு காலமா முஸ்லிம்கள் வெற்றி கொண்டிருக்கிறாங்க, இன்றைக்கு நாங்களும் சேர்ந்துட்டோம், 12,000 பேர் நாங்க இருக்கிறோம், 4,000 பேர் தான் காஃபிர்கள், ஒரு கை பார்த்துருவோம் இன்றைக்கு என்று பேசிய போது அடி விழுந்தது யாருக்கு? அங்கே சஹாபாக்களுக்கு விழுந்தது. துன்பப்பட்டது யார்? ரசூலுல்லாஹிலிருந்து, அபூபக்கரிலிருந்து, உமரிலிருந்து, உஸ்மானிலிருந்து, அலியிலிருந்து உயர்ந்த நபித்தோழர்கள், நபி உள்பட அங்கே அந்த வேதனையை அவர்கள் சந்தித்தார்கள். உஹது போரிலே தப்பு செய்தது யார்? அர்ருமா, ஜபல் ருமாத்திலே அம்பெறிவதற்காக வீரர்களை நிறுத்தி வைத்திருந்த அந்த மலையிலிருந்து அம்பெறியக்கூடிய வீரர்களில் ஒரு 36 பேர் கீழே இறங்கி வந்துட்டாங்க, 13 பேர் இருந்தாங்க, ரசூலுல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்கள். அந்த 36 பேர் தான் செய்தார்கள், கொல்லப்பட்டது அவர்கள் மட்டுமா? அவர்கள் உள்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினர்கள் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு உட்பட, முஸாப் இப்னு உமைர் உட்பட, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், நஃர் இப்னு அனஸ் உட்பட அத்தனை மூத்த நபித்தோழர்கள் 70 பேர் கொல்லப்படுகிறார்கள். ரசூலுல்லாவிற்கு என்ன ஏற்படுகிறது? பல் உடைகிறது, நெற்றி உடைகிறது, தலையிலே பலத்த காயம், மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். குறைஷிகள் குத்தில முஹம்மது என்று பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவிற்கு நபி அவர்கள் எங்கே என்று தெரியாத நிலை அங்கே ஏற்பட்டது. அப்ப தப்பு செஞ்சது யாரு? ஒரு சிலர். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து பிரச்சனை யாருக்கு? எல்லாருக்கும். அதனால யாரும் நினைச்சிடாதீங்க, என் வீட்டுக்குள்ளார நாசினிமா பாக்குறதுனால முஸ்லிம்களுக்கு என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு. யா அல்லாஹ், அல் முஸ்லிமூன் கல் ஜஸதில் வாஹித், இதா ஷ்டகா மின்ஹு உதுவுன் தஸாஹர லஹு ஸாயிருல் ஜஸதி பில் ஹும்மா. மூமின்கள் எல்லாம் ஒரு உடலை போல, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்த உடம்பும் விழித்திருக்கும். அதனால நம்ம செய்யக்கூடிய தப்பு தன்னை மட்டும் பாதிக்கும் என்று எண்ணக்கூடாது ஒரு முஸ்லிம். அதனால ஆபத்து. பலஸ்தீன் அடி வாங்குறாங்களே, அங்க அடி வாங்குறாங்களே, இங்க அடி வாங்குறாங்களேன்னு சொன்னா ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் இதற்கு பொறுப்பாளி. ஏதோ அவங்க மட்டும்தான் தப்பு செஞ்சிருப்பாங்க, அவங்க அடி வாங்குறாங்கன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. இந்த நினைப்புல உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் இன்று நாம் நம்மை சரி செய்யாமல் இருக்கிறோம். நம்ம ஏதோ நம்ம ஊர் நாகூர்ல நம்ம எல்லாம் வந்து ரொம்ப பாப்பாமார்களா மறைக்காமார்களா, நம்ம எல்லாம் நிறைக்கும் கறி பிரியாணி சாப்பிட்டு பிரச்சனை இல்லாம இருக்கிறோம் அப்படி நினைச்சு கொள்ளாதீங்க. அல்லாஹ் அங்கே படிப்பினை காட்டிக் கொண்டிருக்கிறான். இங்கே படிப்பினை காட்டிக் கொண்டிருக்கிறான். அங்க நடக்கிறத பார், விலகவில்லை என்றால் அது உனக்கும் வரும். சில நேரத்தில் காட்டவும் செய்யும் அல்லாஹ். அப்ப முதல்ல என்ன இருக்க வேண்டும்? தக்குவா இருக்க வேண்டும். சரி, அடுத்து சபர் இருக்க வேண்டும். சபர் என்றால் என்ன சொல்லுவோம்? சபருக்குன்னு சொன்னா அப்படியே வாய் மூடி பேசாம இருக்கிறது பேரை நம்ம சபர்னு சொல்லுவோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சபர் என்பதை 3 அர்த்தங்களிலே பயன்படுத்துகிறார். ஒரு அர்த்தம் என்ன? அஸ்ஸபரு ஃபில் இபாதத், அல்லாஹுவை வணங்கும் போது உன்னை கட்டுப்படுத்தி வை. அல்லாஹுவை வணங்கும் போது உன்னை கட்டுப்படுத்தி வை, அங்கங்க மனசு அலைய விடாத, தொழுகையை விட்டுட்டு வியாபாரத்தை பார்க்காத, தொழுகையை விட்டுட்டு வியாபாரத்தை பார்க்காத, ஹலாலு விட்டுட்டு ஹராமுக்கு போவாத, இபாதத்தில் கட்டுப்படுத்தி வை, குர்ஆன் ஓது, ஜிக்ரு செய், இரவுல தொழு, பகல்ல அல்லாஹ்வை ஜிக்ரு செய், ஐங்கான தொழுகைகளை தொழு, நஃபிலான தொழுகைகளை தொழு, அல்லாஹ்வுடைய வேதத்தை காலையில மாலையில ஓது, காலையில மாலையில ஜிக்ரு செய். ரொம்ப பேருக்கு தெரியுதா இபாதத்தில் சபுரா இருக்கணும், யாருக்காவது தெரியுதா? இன்றைக்கு மௌட்டா போயிட்டா சபுரா இருக்க சொல்லி இருக்கிறாங்க எங்க ஊர்ல, அதுதான் தெரியுது. இல்ல தம்பி சபுரா இருங்கன்னா எப்ப சொல்லுவாங்க? உங்க அம்மா தொழுகைக்கு அனுப்பும் பொழுது தம்பி தொழுகையில போய் சபுரா இரு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்களா? அப்படி அனுப்பணும். மௌத்தா போயிட்டா சொல்லுவாங்க சபுரா இருந்துச்சுங்க, அல்லது ஏதாவது காணா போயிருச்சு, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சபுரா இருந்துச்சுன்னு. அது கடைசி தெரிஞ்சாவுடைய சபுராங்க, உலமாக்கள் சொல்றாங்க. இது கஷ்டம் ஏற்பட்டா பிரச்சனை ஏற்பட்டா அமைதியா இருக்கிறது இருக்குல்ல, இன்னாள் இல்லாஹி இன்னா இலகிதாஜோன்னு சொல்லிட்டு, அது கடைசி தெரஞ்சாவுடைய சபுரா. முதல் சபருடைய முதல் தெரஞ்சா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன சொல்லுங்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஐபாதத்திலே சபராக இருப்பது, அது இன்னும் குர்ஆன்ல இருந்து புதுசா நீங்க சொல்றீங்களா?
வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத் வல்அஷி யுரீதுன வஜ்ஹஹு வலா தஅது ஐனாக அன்ஹும். நபியே, காலையில மாலையில உட்கார்ந்து பள்ளியில துஆ செஞ்சுக்கிட்டு குர்ஆன் ஓதிக்கிட்டு தொழுது இருக்கிறாங்களே, அந்த மூமின்களோட போய் நீங்களும் உங்களை அடக்கி இபாதத்து செய்யுங்க அப்படிங்கிற சப்ரா இருங்க அவங்களோட. வஸ்பிர் நஃப்ஸக வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாதி வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாதி வஸ்தபிர் அலைஹா. நபியே, நீங்கள் உமது குடும்பத்தார்களுக்கு தொழுகையை ஏவி நீங்களும் அந்த தொழுகையில் சபுரா இருங்க. வஸ்தபிர் அலைஹா, சபர இஸ்முருடைய இஃப்தால வசந்த இஸ்தபிர். புரியுதுங்களா? நம்ம எங்க அரபி படிச்சுக்கிட்டா பத்திரிகை படிக்க நேரம் இருக்கு, டிவி பார்க்க நேரம் இருக்கு, பார்க்க கூடாததை பார்க்கறதுக்கு, படிக்க கூடாததை படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு. அரபி எல்லாம் யாருங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க? தேவையான நமக்கு அப்படிமா, எங்கேயாச்சும் பாஸ்போர்ட் காப்பி விசா காப்பி வந்துச்சுன்னா மட்டும் தூக்கிட்டு அலைய வேண்டியது என்னங்க? ஏதோ பூச்சி பூச்சா இருக்குது, எழுத்து என்ன எழுத்துன்னு சொல்லிட்டு குரானே ஓய தெரிய மாட்டேங்குது ரொம்ப பேருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப நான் நிறைய விளக்கத்துக்கு போல, அப்ப முதல்ல இபாதத்துல சபுர் இருக்கணும். ஆனா இன்றைக்கு சுபுகு தொழுகைக்கே வராத ஒரு உம்மத்தை வச்சுட்டு நீங்க என்னத்தை வெற்றியை பார்க்க போறீங்க? ஒரு ஊரிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்களா இல்லையா என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊர்ல சுபுகு தொழுகையில ஜமாத் நடக்குதான்னு பார்ப்பான். சுபுகு தொழுகையில் அதான் இல்லையா, இது காஃபிர்கள் எதிரிகளுடைய ஊர் இது. والعاديات ضبحا فالمغيرات والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا அனுப்புங்க குதிரையை வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பார்த்தா நம்மளெல்லாம் இன்னைக்கு உள்ள இந்த ஊரெல்லாம் வெட்ட வேண்டியதா போயிடும். அடையாளம் போட்டு போயிடும். எந்த வீட்டில் சுபுகு தொழுகையில லைட் எரியலையோ முஸ்லீம்கள் வீட்டில், அந்த வீட்டெல்லாம் மார்க் பண்ணிட்டு காலையில் கூப்பிட்டு வெட்ட வேண்டியதுதான். ஏன் தொழுகையை விட்டவனுடைய தண்டனை என்ன இஸ்லாமிய மார்க்கத்தில்? கத்தல். மொத்தம் மூணு நாலு இமாம்கள், மூணு இமாம் கத்தல் பண்ண சொல்றாங்க, ஒரு இமாம் மட்டும் போயிட்டு போதுன்னு இறக்கப்படுறாங்க. அவர் இறக்கப்படுறது என்ன தெரியுமா? அதையும் சொல்ற உங்களுக்கு. மூணு இமாம்கள் என்ன சொல்றாங்க சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க தம்பி. கத்தல், கத்தல்னா என்ன? அல்வா கொடுக்குறதா? Kill, finish, முடிச்சிரு கதைய அப்படிங்கிறாங்க. ஒரு இமாம் சொல்றாங்க கொஞ்சம் இறக்கப்படுவோமே. அவங்க என்ன தெரியுமா இறக்கப்படுதுன்னு சொன்னாங்க? நல்லா ஒரு சாட்டை எடுத்துக்க, தொழுறியா தொழுமாட்டியா கேளு, தொழுகலையா அடி, திரும்ப கேளு, தொழுறியா தொழுமாட்டியா அடி, தொழுறியா தொழுமாட்டியா அடி, தொழுறியா தொழுமாட்டியா அடி,
தொழுவுறியா தொழுவ மாட்டியா அடி, தொழுவுறியா தொழுவ மாட்டியா அடி, எது வரைக்கும் அடிக்கிறான், அவன் ஷாவர வரைக்கும் அடிக்கிறான். இந்த இமாம் ரொம்ப இறக்கப்பட்டு சொல்றாங்களா, எப்படி இதுதான் தொழுகையை விடுறவனுடைய தண்டனையில ரொம்ப குறைவான தண்டனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 10 வயது ஆகியும் உங்கள் பிள்ளைகள் தொழவில்லை என்றால் அடியுங்கள் என்று. புரியுது ஹதீஸு? யா அல்லாஹ், தொழுகை இல்லாதவனை முர்த்ததாக எடுத்துக்கொண்டு அவனை கத்தல் செய்து விடுங்கள். யா அல்லாஹ், இப்ப இபாதத்தினுடைய முதல் இபாதத்து எங்கிருந்து ஆரம்பிக்குது? எங்கிருந்து? தொழுகையிலிருந்து ஆரம்பிக்குது. தொழுகையில சுபு, அதுவே இங்க இல்லைங்க. இப்ப இந்த உம்மத்தை வச்சு எங்க வெற்றி பெறுறது நம்ம? அப்ப ஒரு புரட்சி போராட்டம் என்றால் முதல்ல முஸ்லீம் எல்லாம் சுபுத்துறைக்கு பள்ளிக்கு வந்து போராட்டம் பண்ணுங்க, அப்புறமா இடஒதுக்கீடு பத்தி சிந்திப்போம். பள்ளிக்கு வர்ற முஸ்லீம்களுக்கு தான் தேவை துன்யா, ஆகிறது தேவை, அதுக்கு தானே போராட்டம். அப்ப பள்ளிக்கு வர்றதை பத்தி எந்த பிக்கரும் கிடையாது. நீ தொழுதா என்ன, தொழுகாட்டி என்ன, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, உனக்கு நான் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன பிரச்சனை, யோசிச்சு பாருங்க. அப்போ இபாதத், அப்ப நீங்க இப்ப நம்ம எல்லாம் முடிவு செய்யணும், இனி நான் தொழுகையை ஜமாத்தை விட மாட்டேன், நான் ஜமாத்தை விட்டா எனக்கு பிரச்சனை, எனக்கு உம்மத்துக்கு பிரச்சனை, தொழுகையை விடுறது உம்மத்துக்கு பிரச்சனை தெரிஞ்சிருந்தா இந்த உம்மத்து தொழுகையை விட்டுருக்காது. இது ஏதோ சும்மா போறது போல இருக்கு. தொழுகையை விடுவது முஸ்லிம்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். எனவேதான் எதிரிகளுக்கு முன்னால் அம்பும் ஈட்டியும் மழையாக வந்தாலும் சரி, நபியே போர்க்களத்திலே நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். ஒரு ரக்கா உங்களுக்காண்டி மொத்தம் 4 ரக்காத்த, 2 ரக்காத்த மாஃப் பயணத்துல, அந்த 2 ரக்காத்தையும் போர் நேரத்தில் 1 ரக்காத்த உங்களுக்கு மாஃப் பண்ணிட, ஆனா தொழுகையை நீங்க விடக்கூடாது. யா அல்லாஹ், யோசித்து பாருங்கள். நின்னா நம்ம மேல அம்பு விழுந்துரும், செத்துருவோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தாலே தவிர தொழுகையை நீங்கள் விட முடியாது. அப்படியும் நடந்துகிட்டே தொழ முடியும் இருந்தா கூட நடந்தே தொழுகிறணும். இன்றைக்கு எப்படிப்பட்ட அற்ப காரணங்களுக்கெல்லாம் தொழுகைகள் விடப்படுகின்றன, ஜமாஅத்துகள் புறக்கணிக்கப்படுகின்றன. நினைத்து பாருங்கள், وَإِذَا كُنْتَ فِيهِمْ فَأَقَمْتَ لَهُمُ الصَّلَاةَ فَلْتَقُمْ طَائِفَةٌ مِنْهُمْ مَعَكَ. ஆயுதத்தை ஏந்திக் கொண்டு நீங்கள் தொழுகையிலே சஃபிலே நில்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் மன்னிக்கல. ஆனா இன்னைக்கு தொழுக கல்யாணத்துக்காக வேண்டி விடப்படுகிறது, பயணம் என்ற பெயரிலே விடப்படுகிறது, வீட்டிலே விருந்தாளிகள் என்ற பெயரிலே விடப்படுகிறது, பள்ளிக்கூடங்களிலே கல்வி என்ற பெயரிலே விடப்படுகிறது, பரீட்சை என்ற பெயரிலே விடப்படுகிறது, சும்மா தலைவலி என்ற பெயரிலே விடப்படுகிறது. இவர்கள் எல்லாம் முஸ்லீம்களா? இவங்களுக்கு போராட்டம் நடத்தணுமா நம்ம எல்லாம்? யா அல்லாஹ், அப்ப இபாதத்திலே சபர் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட மாட்டோம். சரி, இது அப்படியே நீங்க எடுத்துக்கொண்டு இப்ப அடுத்து ஜகாத் இருக்குது, அடுத்து ஹஜ் இருக்குது, எல்லாமே. சபருடைய இரண்டாவது வகை என்ன? இரண்டாவது சபர் இருக்கிறதே, அஸ்ஸபரு அனில் மஆசி. அஸ்ஸபரு அனில் மஆசி, பாவத்தின் பக்கம் நெருங்காமல் சபரா இருக்கிறது. எப்படி? அஸ்ஸபரு அனில் மஆசி, பாவத்தின் பக்கம் நெருங்காமல், ஹராமின் பக்கம் நெருங்காமல், இச்சைகள் ஆசாபாசங்களின் பக்கம் நெருங்காமல் சபரா இருக்கிறது. சைத்தான் சொல்றான், பாரு பாருங்கிறான், பார்க்க மாட்டான். நப்சு சொல்லுது பாரு பாருன்னு சொல்லுது, பார்க்க மாட்டேன். நப்சு சொல்லுது, சைத்தான் சொல்றான் பேசு பேசுங்கிறான், பேச மாட்டேன். பின்னாடி எல்லாம் நீங்க சேர்த்துக்கங்க, பின்னாடி நான் உங்களுக்கு இந்த இடத்துல மஸ்ஜிதுல எல்லாத்தையும் வெளிப்படுத்தி சொல்லல. புரியுதுங்களா? பல மாதிரி வயசுல உள்ள பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. சைத்தான் சொல்றான் பாரு பாருங்கிறான், நப்சு சொல்லுது பாரு பாருன்னு சொல்லி, சைத்தா சொல்ல வா 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 போ வா போவாங்கிறா, நப்சு சொல்லுது வா போ வா, எல்லாரும் சொல்றாங்க நல்லா இருக்கு வா போவோங்கிறா, அலங்கரிச்சு காட்டுறான், அல்லது சாப்பிட சொல்றான் வா சாப்பிட்டா நல்லதுங்கிறா, இது குடிச்சா நல்லதுங்கிறா, சைத்தா சொல்றான் என்னமோ வா நல்லா இருக்கா அப்படியா இப்படியா அப்படின்னு நப்சு சைத்தானும் அழைக்கிறாங்க. அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ளார மறைஞ்சுக்கிட்டு அழைக்கிறாங்க, ஆனா அவர்கள் இருக்கிறார்களே சைத்தானி பிளீசு, அவன் உள்ளுக்குள்ளார இருந்து அழைக்கிறதோட மட்டும் நிறுத்திக்க மாட்டாங்க. அவன் ஆள் வேறு அனுப்பி அழைப்பான், யார் அனுப்பி ஆள் அனுப்பி அழைப்பான், வருவான் ஒருத்தன் இதுல்லா என்னடா வீட்டிலே உட்காந்துக்கலாம் வாடா போவான்னு சொல்லுவான், நான் முகமது ஆ போவோம் அப்படிமா, வேணா வேணாம் உட்காந்து இருப்பான், ஏ வாடா போயிடுவோம்டா இன்னைக்கு ஒரு நாளைக்கு போவோம்டா அப்படிமா, டே வேணாண்டாமா எல்லாம் வாடா போவோம்டா, டே போடா என்னடா அப்படிமா, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். கடைசியில டோல் போட்டுக் கொள்வார், இதை பத்தி ஒரு குரான் ஆயத்து ஞாபகம் வந்துச்சு, அதை நான் உங்களுக்கு முக்கியமா சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இது, தனியா ஒரு பின்னாடி ஒரு பிரச்சனையாவே ஒரு நம்ம சொல்றதுக்கு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சூரா ஜுஹ்ருஃப் 43வது வசனத்தில், அத்தியாயத்தில் 67வது வசனம், அல் அஹில்லா யௌம இதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். இந்த உற்ற நண்பர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவர்களெல்லாம் மறுமையிலே ஒருவன் ஒருவனுக்கு எதிரியாகி விடுவான், இரையச்சத்தால் நட்பு கொண்டவர்களை தவிர. இவன் சொல்லுவா சட்டை பிடிச்சிட்டு என்ன நீதான கெடுத்த அப்படிமா, டே நான் என்னடா கெடுத்த நீதானா எனக்கு சொல்லிக் கொடுத்த அப்படிமா, இவன் இப்படி மாறி மாறி அவர்கள் அங்கே சட்டையை பிடித்துக் கொள்வார்கள், சண்டை செய்து கொள்வார்கள் இரையச்சம் உள்ளவர்களை தவிர. இது போல சூரத்துல் ஃபுர்கான் 25ல் அநேகமா 27-28 வசனத்தை எடுத்து படித்துப்பார்கள். அங்கே சொல்வான் பாவி, யா லைதனி லம் அத்தகில் ஃபுலான ஹலீலா, யா அல்லாஹ் தப்பு பண்ணிட்டனே ரப்பே, அவனை போய் எனக்கு நண்பன் ஆக்கினே தப்பு பண்ணிட்டனே என்று கவலைப்படுவான். புரியுதுங்களா? அப்ப பாவம் செய்யாம நம்மளை அடக்கி வச்சிருக்கிறது இது ரெண்டாவது பெரிய சபர். இது அந்த சபர் இருக்கணும், இருக்குதா இன்னைக்கு எல்லா முஸ்லிம்களுடைய வீடுகளும் சினிமா கொட்டாகையா மாறி இருக்குது, இருக்கா இல்லையா? சினிமா ஒன்று, இந்த சீரியல்கள், இந்த ஆபாச கலாச்சாரம் ஒன்று போதுமானது எல்லா பாவங்களுக்கும் வழிவகுப்பதற்கு. ஒரு முஸ்லிமை காசிராக்குவதற்கு இது ஒன்று போதுமானதுன்னு வேற ஒண்ணுமே தேவை கிடையாது இந்த துன்யால. அப்ப சினிமா பாக்குறவங்க எல்லாம் காஃபிர் நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொன்னா, முதல்ல பார்க்கும்போது காஃபிர் ஆக மாட்டான், ரெண்டாவது மூணாவது நாலாவது தடவை பார்த்தா கண்டிப்பா காஃபிர் ஆயிடும். ஆனா எத்தனை ஹாஜியார்கள், எத்தனை முஸ்லிம்கள் முத்தவல்லிகள், எத்தனை முஸ்லிம் வீடுகள்ல இன்று இது நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் பாதுகாப்பானாக. அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்ம எல்லாம் வெற்றி பெற்று விடலாம், இயக்கங்கள் ஆரம்பித்து விட்டால், கோஷங்கள் போட்டு விட்டால், திட்டங்கள் தீட்டி விட்டால் நமக்கு பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுத்துருவான், நேரடியாக ஜிப்ரீல் அனுப்புறதுக்கு அல்லாஹ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏமாற்றம் இது, உங்களை நீங்கள் மாற்றாத வரை உங்களுக்குள்ள சோதனைகளை நாம் தீர்க்க மாட்டோம், தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். ضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. நிம்மதியா இருந்த மக்கள் அல்லாஹ் ரொம்ப ரிஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா எந்த பயமுமே இல்லாமல் வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு மாறு செய்ய ஆரம்பித்தார்கள், நன்றி கெட்டத்தனமாக நடந்தார்கள், அல்லாஹ் அவர்கள் மீது பசியை விதித்தான், அல்லாஹ் அவர்கள் மீது பயத்தை சாட்டினான். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு பாவத்தை செய்தால் என்னை பாவத்திலிருந்து அடக்கிக் கொள்ளவில்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை எனக்கும் முழு உம்மத்தே முஸ்லீமாக இருக்கும். இன்று அந்த பிரச்சனை தான் நம்ம நாம் நமது சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது ரெண்டாவது வகையான சபர். மூன்றாவது வகையான சபர் என்ன? மூன்றாவது வகையான சபர் தான், முதலாவது அஸ்ஸபரு அலல் இபாதா, இரண்டாவது அஸ்ஸபரு அனில் மஆசி, மூன்றாவது அஸ்ஸபரு ஃபில் மஸாய். அந்த சபருங்கிற வார்த்தை இருக்கும், பின்னாடி உள்ள வார்த்தை மாறும், அந்த நடுவில் உள்ள வார்த்தையும் மாறிட்டு இருக்கும். முதல்ல அலா, இரண்டாவது அண்ணு, மூன்றாவது சீ. சோதனையில் பொறுமையாக இருப்பது என்னது? அது சாபிரீன் அலாமா சாபகம், அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை பஷ்ரி சாபிரீன்,
இதிலிருந்து பகரத்தை ஏற்படுத்துவான் என்று பதட்டப்படாமல் இருப்பது இது மூணாவது வகையான சந்தர்ப்பம். அப்ப இன்று உலக முஸ்லிம் சமுதாயம் சந்திக்கின்ற பிரச்சனைகளிலே மிக முக்கியமான முதல் பிரச்சனை என்ன? அவர்கள் எதிரிகளால் அச்சுறுத்தப்படுவது. அது போர் அவர்கள் மீது நிகழும் என்ற அச்சுறுத்தலோ, அல்லது அவர்கள் மீது கொலை மிரட்டலோ, அல்லது அவர்கள் நிம்மதியாக வாழ முடியாத அளவிற்கு அவர்களுடைய பொருளுக்கோ உயிருக்கோ கொடுக்கப்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் எதுவாக இருந்தாலும், அது சின்ன லெவல்ல இருந்தாலும் சரி பெரிய லெவல்ல இருந்தாலும் சரி, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் இவற்றை எதிர்கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு செய்த அறிவுரையை நமக்கு சொல்கிறான். வலக்கத் வஸ்ஸைனல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அன்ஸ்தகுல்லா. முதல்ல தக்வா இருக்க வேண்டும். தக்வா என்பது என்ன? அல்லாஹ் தடுத்த அத்தனை பாவங்களிலிருந்து, ஷிர்கிலிருந்து, பிதாத்திலிருந்து, குஃப்ரிலிருந்து, நிஃபாக்கிலிருந்து, பெரும்பாவங்களிலிருந்து, சிறுபாவங்கள் வரை விலகி இருப்பது. இரண்டாவது சபராக இருப்பது. சபர் என்று சொன்னால் அல்லாஹுவை வணங்குவதிலே, இபாதத்திலே உறுதியாக இருப்பது. பாவங்களை விட்டு தன்னை அடக்கிக் கொள்வது. சோதனைகள் ஏற்படும் போது அல்லாஹுடைய அந்த கட்டளையை பேணி அமைதியாக இருந்து அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வெற்றியை எதிர்பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த முஸ்லிம்கள் எதிர்கொள்கிற சவால்கள், அந்த பிரச்சனைகளிலே இரண்டாவது மிக முக்கியமான ஒரு சவாலை, பிரச்சனையை நாம் இப்போது தெரிந்து கொண்டு அதற்கு அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த தீர்வு என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது என்ன விஷயம் என்றால், அதாவது இதை ஒரு சுருக்கமான வார்த்தையிலே சொல்வதென்றால், கலாச்சார சவால், கலாச்சார பிரச்சனை. அதாவது நமது மார்க்கத்திலே பலவிதமான அந்த முறைகள், வழிபாடு இருக்கிறது. பொதுவாக எல்லாவற்றையுமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவை அல்லாஹ்வின் கட்டளை என்று வருகின்ற அடிப்படையிலே இபாதத்திலே கொண்டு வந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு இபாதத்தில் வகைகள் என்று பார்க்கும் பொழுது, நற்குணமும் ஒரு இபாதத், ஆடை உடுத்துவது அதுவும் ஒரு இபாதத், அண்டை வீட்டாரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வது அதுவும் ஒரு இபாதத். ஏன், ஆடு அறுப்பது ஒரு கோழி அறுப்பதாக அறுப்பது என்றால் அதுவும் ஒரு இபாதத் என்ற அளவுக்கு, அதில் கூட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு கட்டளையை கொடுத்து, ஒரு செய்முறையை கொடுத்து, அந்த அடிப்படையில் செய்தால் அதற்கு நன்மை. சரியா? ஏன், சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, நீங்கள் உங்களது மனைவிகளுக்கு செய்கிற கடமைகளும் இபாதத் என்று சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், ஒருவர் தனது ஆசையை நிறைவேற்றிக் கொள்கிறார், இது என்ன இபாதத்து நன்மையாக ஆக முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவன் அதை ஒரு தவறான வழியிலே நிறைவேற்றினால் பாவமாக அமையுமா இல்லையா? அவன் அல்லாஹ்வின் தூதரே, பாவமாக அமையும். அப்படி என்றால் அவன் அதை ஒரு ஹலாலிலே செய்து கொள்ளும் போது ஏன் அவனுக்கு அது நன்மையாக அமையாது? அப்ப இன்று முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவிற்கு, மிகப்பெரிய அளவிற்கு, இதிலே ஆலிம்கள், கைர ஆலிம்கள், அல்லது பெரிய நல்லவர்களுடைய குடும்பம், அல்லது அதாவது பொதுமக்களுடைய குடும்பம் என்று பிரித்து சொல்ல முடியாத அளவிற்கு இந்த கலாச்சார சவால்களிலே முஸ்லிம் சமுதாயம் தோற்று போய் மற்றவர்களுடைய கலாச்சாரத்திலே உருகி கலந்து அவர்களில் ஒருவராக, அவர்களுடைய ஒரு அங்கமாக இந்த சமுதாயத்தை பலர் மாறியிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பாக. இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு புதிய பிரச்சனை என்று நீங்கள் எண்ணாதீர்கள். இதற்கு முன்பும் இந்த பிரச்சனை இருந்தது, இதற்கு முன்பும் இந்த பிரச்சனை இருந்தது. இப்ப நீங்க பார்த்தீர்கள் என்றால் டிவிகள்ல,
அதே போல இன்டர்நெட், அதே போல அட்வர்டைசிங் விளம்பரங்கள், அது போன்று மேகசின்ஸ் பத்திரிகைகள், அது டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்களாக இருக்கட்டும், அன்றாட நாளிதழ்களாக இருக்கட்டும், அல்லது வார மாத பத்திரிகைகளாக இருக்கட்டும், இவற்றின் மூலமாக மாற்றார்கள். ஒரே வார்த்தையில சொல்றோம், அதுல யஹூதியும் வருவாரு, கிறிஸ்துவரும் வருவாரு, ஒரு முஷ்ரிக்கும் வருவாரு, ஒரு மஜூசியும் வருவாரு, தீனே இல்லைன்னு சொல்ற ஒருவரும் வருவார். அதாவது இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத யாரா இருந்தாலும் அதுல வருவாங்க, மாற்றார். இவர்கள் எல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு பின்னாடி இருந்து இபிலீஸ் இவர்களை வழிநடத்தாது, விளங்கிக் கொள்ளணும். இவர்களுக்கெல்லாம் பின்னால் இருந்து யாரு இவர்களை வழிநடத்துகிறார்கள்? இபிலீஸ் வழிநடத்துகிறான். அல்லாஹ் சொல்லும் போது அந்த ஷைத்தானுடைய நேசர்களிடத்திலே நீங்கள் போர் புரியுங்கள் என்று சொல்கிறான். நல்லவர்களை சொல்லும் போது ஹிஸ்புல்லாஹ் அல்லாஹ்வின் பட்டாளம் என்று சொல்கிறான். பாவிகளை பற்றி சொல்லும் போது, வழிகெடுப்பவர்களை பற்றி சொல்லும் போது ஹிஸ்பு ஷைத்தான் என்று சொல்கிறான். அல்லாஹ் தனக்கு சொல்லும் பொழுது நான் சொர்க்கத்திற்கு அழைக்கிறேன் என்று சொல்கிறான், ஷைத்தானை பற்றி சொல்லும் போது மானக்கேடான செயல்களுக்கு அழைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது எல்லாத்துக்கும் தூண்டவன் யாரு? அங்க ஒருத்தன் உட்கார்ந்திருக்கிறான். அவன் அவர்களை நீங்கள் பார்ப்பதில்லை, அவர்கள் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஷைத்தான் என்னைக்காவது தூங்குறானா? அவன் தூங்குறதே கிடையாது, அவன் பிளானிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், திட்டம் போட்டுக்கொண்டே இருக்கிறான், அவனது திட்டத்தை அவனது நேசர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணுங்கப்பான்னு சொல்லுங்க. சரி, அப்ப திரும்ப வாங்க, கொஞ்சம் கவனங்களை ஒன்றிணைத்துக் கொண்டு, உங்களது சிந்தனைகளை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டு, இந்த கலாச்சார தாக்கம், கலாச்சார போர் என்பது இது ஒரு புதிய போர் அல்ல. மாற்றார்கள் இந்த போரை செய்து கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்தே இதற்காக எந்த விலையை கொடுப்பதற்கும் அவர்கள் தயார், உயிரை கொடுப்பதற்கும் தயார், தங்களையே அழித்துக் கொள்வதற்கும் தயார். ஒரு முஸ்லிமை மதம் மாற்றுவதற்காக, ஒரு முஸ்லிமை அவனுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்திலிருந்து ஒரு யூத கிறிஸ்துவ அல்லது ஒரு நான் முஸ்லிம் கலாச்சாரத்திற்குள் தள்ளுவதற்காக காஃபிர்கள் தங்களையும் அழித்துக் கொள்வதற்கு தயார். இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு மூன்று வசனங்களை பாருங்கள். சூரத்துல் பக்ராவுடைய 109வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யர்துனக்கும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா. அல்லாஹ் சொல்கிறான், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் உங்களை காஃபிர்களாக மாற்ற வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் எப்ப இறக்கப்பட்டுச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய காலத்தில், அப்ப 1400 வருஷத்துக்கு முன்னாடியே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் திட்டம் போட்டார்கள். அந்த திட்டம் தான் இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது டிவிகளிலே, அந்த திட்டம் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நமது கைகளில் இருக்கக்கூடிய செல்போன்களிலே, அதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்டர்நெட்டுகளிலே, அதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பத்திரிகைகளிலே. அப்ப இவற்றின் மூலமாக இன்று அத்தனை மீடியாக்களுடைய இந்த நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக, இன்னும் கல்வி எஜுகேஷனல் என்ற பெயரின் மூலமாக அல்லது தொழில்நுட்பங்கள் என்ற பெயரின் மூலமாக மாற்றார்கள் முஸ்லிம்களின் மீது கலாச்சார சீரழிவை, கலாச்சார தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த சவால்களை எதிர்கொள்ள முடியாமல் முஸ்லிம்கள் அதற்கு சரணடைந்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக இல்லா மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவா சொல்றான், அவர் வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யர்துனகும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா. உங்களை எல்லாம் காஃபிர்களாக மாற்றுவதற்கு அவர்கள் விரும்பி விட்டார்கள். சரிங்க, இதே விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 217வது வசனத்தில் சொல்லும்போது, நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா உயிரை கொடுப்பதற்கும் தயார் என்று, வலா யஸாலூன யுகாதிலூகும் ஹத்தா யர்துக்கும் அன் தீனிக்கும் இன் இஸ்தத. உங்களை உங்களது மதத்திலிருந்து, உங்களது கலாச்சாரத்திலிருந்து, உங்களது சமூக அமைப்பிலிருந்து திருப்புவதற்காக உங்களிடத்திலே போர் செய்து கொண்டே இருப்பார்கள். போர் என்ன, உயிரை கொடுக்க வேண்டியது இருந்தாலும் அதுக்கு கிட்டால் என சாதாரண வார்த்தையெல்லாம் சொல்ல, அதற்காக வேண்டி சண்டை உயிரை கொடுத்து சண்டை செய்யக்கூட அவன் தயாராக இருப்பான் ஒரு முஸ்லிமை காப்பிராக்குவதற்காக. சரிங்க, இந்த பிரச்சனை ஏதோ சஹாபாக்களுக்கு என்ன கும் கும்னு வந்துச்சு பாருங்க, கும்னா முன்னிலையில முகாத்தப் ஜமா பலருக்கு. இந்த பிரச்சனை ஏதோ சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்வதாக மட்டும் நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இந்த நிலைமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் இப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு எம்மாத்திர சொல்லுங்க, ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم. நபியே, யூதர்கள் கிறிஸ்தவர்களின் கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றாத வரை அவர்கள் உங்களை கொண்டு திருப்தி அடையவே மாட்டார்கள். நீ எவ்வளவு நல்ல போதனைகளை சொன்னாலும், நல்ல பிரச்சாரங்களை சொன்னாலும், சமூக சீர்திருத்தங்களை செய்தாலும், ஒட்டுமொத்த மக்களுக்கு நீங்கள் உங்களது செல்வத்தை வாரி வழங்கினாலும், உங்களையே நீங்கள் ஏழைகளுக்காக எத்தீம்களுக்காக அர்ப்பணித்தாலும், எந்த நன்மையை நீங்கள் செய்தாலும் சரி, உங்களை கொண்டு அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். அவர்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றுகிறவர்கள். அப்ப என்ன செய்யணும் நபியே நீங்க? நபியே சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய நேர்வழி அதுதான் நேர்வழி. இந்த ஹுதா என்ற வார்த்தை இருக்கு பாருங்க, சரியா? இந்த அல் ஹுதா என்ற இந்த வார்த்தை இருக்கிறது, இதே வார்த்தை தான் நீங்க ஹுத்பத்துல் ஹாஜால படிக்கும் போது படித்திருப்பீர்கள். அம்மா பஅத், ஃபைன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீ ஹதீ முஹம்மதின். இதே ஹதீஸ் சுனன் அபூதாவூத் அல்லாத சஹி முஸ்லீம்ல வரும்பொழுது என்று வருகிறது. புரிகிறதா இல்லையா? அப்ப அல் ஹுதா என்று சொன்னாலும், அல் ஹதி என்று சொன்னாலும், இது ஒரு கலாச்சாரம், லைஃப் ஸ்டைல். இஸ்லாமை முஸ்லீமை முஸ்லீம் என்று இவன் அல்லாஹுடைய அடியான் என்று அடையாளப்படுத்துவதற்காக உள்ள அந்த கலாச்சார சமூக அமைப்பு, இது முஸ்லிம்களுக்கு என்று விசேஷமாக உள்ளது. ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்களுக்கு என்று ஒரு கலாச்சார அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பை கொண்டு இவன் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் என்று அறியப்படுவான். புரியுதா இல்லையா? புரியல. இப்ப நெற்றில கொட்டு வச்சிருந்தா அவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு டீக்கு கீழே சுமால் டீ போட்டு கழுத்துல செயின் போட்டிருந்தா அவர் யாரு? சுமால் டீ என்ன தெரியுதா? சுமால்டி என்ன? இந்த சுமால்டி போட்டவர் கழுத்துல போட்டவர் யாரு? கலாச்சாரம் வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அவரவர்களுக்கு எந்த ஒரு கலாச்சாரத்தை வைத்திருக்கிறார்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்கு உள்ளுக்குள்ள அரப்படம். அப்ப முஸ்லிம்களுக்கு என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எந்த ஒரு கலாச்சாரத்தையுமே சொல்லிக் கொடுக்கலையா? அவர்களுக்கு என்று ஒரு சமூக அடையாளம் இல்லையா என்றால் கண்டிப்பாக இருந்தது. ஆனால் இந்த அடையாளங்களை எல்லாம் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா இதுதான் இந்த பிரச்சனையினுடைய, இந்த சவால்களுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள், ஹீரோஸ். இதை நீங்க நல்ல தெளிவா புரிந்து கொண்டீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ், சும்மா இன்ஷா அல்லாஹ், நீங்களும் நல்ல தெளிவா இருக்கலாம், நமது சமுதாயத்துக்கு நீங்க தெளிவை கொடுக்கலாம். அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மத். பார்க்கக்கூடிய சாதனங்கள் கவனித்து கேளுங்க, அதுல எல்லாமே வந்துடும். கேட்கின்ற சாதனங்கள், பயன்படுத்துகிற சாதனங்கள், இதற்கு இவர்கள் பயன்படுத்துகிற அத்தனை வழிகளிலும் முஸ்லிம்களின் மீது தங்கள் கலாச்சாரத்தை திணித்தார்கள், 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 திணித்தார்கள். இந்த 100 ஆண்டுல இதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் அவர்கள் வெற்றி பெறவே இல்லை, போராட்டம் தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த 100 ஆண்டிலே வெற்றி கண்டு விட்டார். அல்லாஹ் பாதுகாப்பார். இல்லா மாஷா அல்லாஹ், அப்படி அவர்களுடைய அவ்வளவு முயற்சி இருந்தும் அல்லாஹுடைய தீனை அதனுடைய கலாச்சாரத்தோடு பின்பற்றக்கூடிய உம்மத்தை முஸ்லீமாவையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதுதான் லா தஸாலு தாயிஃபத்துன் மின் உம்மதி காயிமத்தன் அலல் ஹக்கி மன்சூரதன் லா யதுர்ருஹும் மன் கதலஹும். இந்த சத்திய மார்க்கத்திலே ஒரு கூட்டம் நிலையாக இருக்கும், அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவி செய்யப்படுவார்கள். யார் அவர்களை கைவிட்டாலும் அவர்களுக்கு எந்த தீங்கும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும், அதுல ஒருத்தராக நீங்களும் நானும் ஆக வேண்டும். ஆக இஷ்டம் இருக்கா, இஷ்டம் இருந்தா தொடரும், இல்லைன்னா அடுத்து போயிடும். அந்த உம்மத்தை தாயிஃபத்துல் ஹக்கி அல் காயிமத்து அலல் ஹக்கி அல் மன்சூரா மின் அல்லாஹ், அதுல ஆகணும்னு சொன்னா இப்ப தீர்வை தெரிஞ்சுக்கிட்டா அதை பின்பற்றணும். நீங்க பின்பற்றுவேன் என்ற ஒரு உறுதி இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தா நான் சொல்றது இன்ஷா அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் பிரயோஜனமாகும். சரி, அல்லாஹ் நமக்கு அந்த உறுதியை அந்த உறுதியை கொடுக்கிறவனு அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு அந்த உறுதியை குடியா முகல்லிமல் குலுப் சப்பித் குலுபன அலா தீனிக். என்ன செய்தார்கள், முஸ்லிம்களுடைய ஆடைகளை மாற்றுங்கள், முஸ்லிம்களுடைய அந்த உருவ அமைப்பை மாற்றுங்கள், அவனை எந்த விதத்திலும் முஸ்லீம் என்று தெரியக்கூடாது, அறியப்படக்கூடாது. அவன் அதற்கு என்னென்ன வழிகள், மாடர்ன், என்ன மாடர்ன் ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், நியூ டிசைன்ஸ், இதெல்லாம் எதுல காட்டப்படுகிறது உங்களுக்கு? நீங்க பார்க்கிற டிவி, நீங்க பார்க்கிற இன்டர்நெட், நீங்க பார்க்கிற அட்வர்டைசிங், நீங்க படிக்கிற நியூஸ் பேப்பர். அப்ப இதுல பார்த்து 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 ஒரு ஹேண்ட்சம் மேன் என்று சொன்னால் தாடியை ஷேவ் பண்ணிருக்கிறவன் ஆக்கிட்டாங்களா, ஒரு ஹேண்ட்சமான மேன் சூப்பர் ஹீரோ யாருங்க அவரு, பொம்பளை மாதிரி டிரெஸ் போட்டு உடம்பெல்லாம் நெருக்கிற மாதிரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? தொட சைஸ் என்ன, உடம்பு சைஸ் என்ன அப்படின்னு உள்ளாடை அணிந்த மாதிரி மேலாடை ஆச்சு. பொதுவா உள்ளாடை இருக்க மாதிரி, மேலாடை என்பது அதிலிருந்து விசாலமாக இருக்க வேண்டும். உள்ளாடை என்பது வேர்வைகளை உரிவதற்காக, உடலில் உள்ள ஆற்றல் திருநாற்றத்தை வேர்வையின் ஆற்றத்தை உள்ளுக்குள்ளே அமுக்குவதற்காக உள்ளாடை. மேலாடை என்பது அலங்காரத்திற்காக. ஆண்மையின் அந்த அடையாளங்களை ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அதனுடைய மஃபாசின் என்று சொல்வார்கள், இதை பார்த்து எதை பார்த்தால் கவர்ச்சி ஏற்படுமோ அவற்றை மறைத்து உடலை அழகாக வைப்பதற்காக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஜீன்ஸ் பேண்ட் அப்படியே டைட் பேண்ட் தலானிக்கு கவர் போட்ட மாதிரி, தலானி உரைக்கு கவர் எப்படி இருக்கும், பெட்டுக்கு கவர் போட்டா இருக்குமா, அந்த மாதிரி பேண்ட். சரியா? அப்புறம் ரொம்ப இன்ஜினியர் இவங்கெல்லாம், இவங்கெல்லாம் டாக்டர், இன்ஜினியர் டாக்டர்னாலே தாடி இல்லாம இருக்கணும், படித்தவர்கள். சரியா? இவங்கெல்லாம் சயின்டிஸ்ட் அல்லது இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க, இவங்கெல்லாம் நல்ல லைஃப் ஸ்டைல், ஹை சொசைட்டி. அப்படியே டிவியில இன்டர்நெட்ல காட்டி 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 சினிமாங்கிற பேர்ல, விளையாட்டுங்கிற பேர்ல, விளம்பரங்கிற பேர்ல என்ன செய்தார்கள் முஸ்லிம்கள் வாலிபர்களுக்கு மத்தியில? எப்பா உனக்கு வழிகாட்டி யாரு தெரியுமா, ஹீரோ யாரு தெரியுமா, இந்த சினிமா நடிகன். முஸ்லிம் சகோதரிய உனக்கு வழிகாட்டி யாரு தெரியுமா, அந்த சினிமா நடிகை. அதாவது எல்லாம் பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மளையும் உங்களையும் பாதுகாப்பானாக. இந்த வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறது, நான் சொல்றேன், ஒரு ஜானி ஒரு ஜானியா முஸ்லிம்களின் வழிகாட்டி. தமிழ்ல கூட நான் அர்த்தம் சொல்லல, ஒரு ஜானி அது இன்னும் கொஞ்சம் சூசகமா சொல்வதாக இருந்தால் நடத்தை கெட்டவன், ஒழுக்கம் கெட்டவன், ஒழுக்கம் கெட்ட ஒரு பெண், ஒழுக்கம் கெட்ட ஒரு ஆண் முஸ்லிம் சமுதாய உலக மக்களுக்கு ஐம்பி நீங்களும் அதை எடுத்துக்கணும், இல்லைன்னா நீங்களா பழமைவாதிகள். எப்படி என்ன பேரு, நீங்க எல்லாம் அவங்க உங்களுக்கு வழிகாட்டியா எடுத்துக்கிறேன்னு சொன்னா நீங்க எல்லாம் பழமைவாதிகள், நீங்க எல்லாம் தீவிரவாதிகள், நீங்க எல்லாம் அடிப்படைவாதிகள், நீங்கள் எல்லாம் சமூக முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்கள், மனித சுதந்திரத்திற்கு தடையாக இருப்பவர்கள், உங்களாலதான் மனித சமுதாயத்துக்கு அச்சுறுத்தல். இப்படி இப்படி சொல்லி 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 எந்த அளவுக்கு இன்று ஆகிவிட்டது என்றால், வீட்டில் உள்ள முஸ்லிம் பேரண்ட்ஸ் சொல்றாங்க,
அத்தா மானே ஏன்பா இவ்வளவு பெருசு தாடி வச்சிருக்கிற, ஏதாவது உனக்கு செஞ்சுட்டு போறாங்கப்பா குறைச்சிக்கப்பா, உனக்கு ஏர்போர்ட்ல போனா பிரச்சனையா இருக்க போகுது, நீ வெளிநாட்டுக்கு பா அங்க இங்கன்னு பல ஊருக்கு போற, எதுக்குப்பா நமக்கு வந்து முடிஞ்சா கல்பு யார்கிட்ட சைத்தானுக்கு முன்னாடி தோத்துருச்சு, அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு முன்னாடி கல்பு தோத்து போச்சு, நிக்க முடியல, புகுத்தப்பட்டுச்சு புகுத்தப்பட்டுச்சு புகுத்தப்பட்டுச்சு, ஒரு பக்கம் தருகி இன்னொரு பக்கம் தருகி, ஒரு பக்கம் தருகி என்ன ஃபேஷன் மாடர்ன் லைஃப் ஸ்டைல் எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா, தாடியை சரிச்சு பொம்பளை மாதிரி இருக்கா பத்தியா, இதான் ஸ்டைல் புரியுதா உங்களுக்கு சொல்றது, தாடியை சரிச்சிருக்கிறவங்க யாரு உங்களை முகன்னர் எல்லாம் பாதுகாப்பு அந்த மாதிரி ஆட்சி காட்டு, இவங்க தான் ஹேண்ட்சம் அவங்க தான் அட்வர்டைசிங், எல்லா அட்வர்டைசிங் அவங்க தான் வருவாங்க, கார் அட்வர்டைசிங் அவங்க தான், பைக் அட்வர்டைசிங் அவங்க தான், அவன் அந்த காரை ஓட்டிக்கவே மாட்டான் வீணா போனவன், என்ன ஒரு சின்ன ஒரு முட்டாயா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அவனுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது, அவனுக்கு கோடிக்கணக்கான ரூபாய காசை கொடுத்து விளம்பரப்படுத்தி பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, ஒரு டீ குடிக்கிறதுக்கு கூட அட்வர்டைசிங், ஒரு டீ தூளை விற்கிறதுக்கு அட்வர்டைசிங், ஒரு பேனாவை விற்கிறதுக்கு அட்வர்டைசிங், ஒரு அஞ்சு ரூபாய் பேனாவை விற்கிறதுக்கு 50 கோடி ரூபாய் கொடுத்து அக்ரிமெண்ட் அட்வர்டைசிங், இதெல்லாம் நீங்க சாதாரணமா ஏதோ ஒரு பிசினஸ், இதற்கெல்லாம் பின்னாடி இருந்து கொண்டு கலாச்சார சீரழிவுக்கு கலாச்சார போருது, முஸ்லீம்கள் பார்த்தாங்க ஆஹா என்னடாது நம்ம பாட்டுக்கு தாடியை வச்சுக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு லூசா சட்டையை போட்டுக்கிட்டு பெருசா சட்டையை போட்டுக்கிட்டு கைலியை கட்டிக்கிட்டு இப்படி இருந்தா நம்மளெல்லாம் பக்கிஸ்தான் சொல்லிடுவான் போல இருக்க, உடனே இவனு வாங்கி ஒரு கல்சத்தை மாட்டிக்கிட்டான், என்ன சரி நம் கல் அதாவது இந்த பேண்ட் போடுறத நான் தப்புன்னு சொல்லு, அதுக்கு பின்னாடி சொல்ல வருவோம், பேண்ட் அதாவது இந்த பேண்ட் என்பது இருக்குது, இது ரசூலுல்லாஹி காலத்தில் பைஜாமாங்கிற பேர்ல இருந்து முஸ்லிம்களுக்கு என்று பேண்ட் ஒண்ணு இருக்கும், காபிர்களுக்கு ஒரு பேண்ட் இருக்கா இல்லையா, முஸ்லிம்களுக்கு ஒரு பேண்ட் இருக்கும், இது எங்க பேண்டா எங்க மாடல் எங்க டிசைன், எங்க டிசைன் நாங்க தான் மாடல் பண்ணுவோம், நாங்க தான் வடிவமைப்போம், அது எப்படி இருக்கணும், கரண்ட காலுக்கு மேல இருக்கக்கூடாது கீழே இருக்கக்கூடாது, அது எப்படி இருக்கணும், கரண்ட காலுக்கு கீழே போகக்கூடாது, அது விசாலமா இருக்கணும், உடலை நெருக்கிற மாதிரி டைட்டா இருக்கக்கூடாது, சுஜூதுக்கு போக முடியல, அதனால சுஜூதுல ரொம்ப நேரம் கொஞ்சம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி இந்த டைட் பேண்ட் போட்டவங்களா சண்டைக்கு வந்துருவாங்க, ஏன்னா அவனால சுஜூது ஒழுங்கா செய்ய முடியாது, ருக்கு செய்ய முடியாது, அத்தையாச்சும் உட்கார முடியாது, உட்கார முடியுமா அந்த டைட் பேண்டை போட்டுக்கிட்டு, அவன் பின்னாடி உட்காந்து வச்சுக்கோங்க அவன் உள்ளார போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும், அவ்வளவு கேவலமா போச்சு, முன்னாடிதான் வந்து எதா இருந்தாலும் அப்படியே அந்த சினிமாவை பார்த்து காப்பி அடிக்க வேண்டியது, முன்னாடி பேண்ட் தச்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு யானை காலத்தையும் உள்ளார போடலாம், அது ஒரு டிசைன் சொன்னாங்க மாடல் சொன்னாங்க, இவனும் அதே போல போட்டுக்கிட்டு தோட்டி செய்யற வேலையெல்லாம் இவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க டபால டைட் ஆகுறாங்க, பார்த்தா என்னடாது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு டைட்டாங்க, அப்ப இன்னும் டைட் ஆகுறாங்க இன்னும் டைட் ஆகி கடைசியில் என்ன செஞ்சானுவ கீழே கீழே இறக்குனானு கீழே மேலையும் இறக்கி இறக்கி இப்ப ரொம்ப படிச்சவங்க நீங்க எல்லாம் சிட்டிக்கு வந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப படிச்சவங்கன்னா அவங்க பேண்ட் தொப்புளுக்கு கீழே 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 இறங்கி இருக்கணும், முட்டிக்கால் வரைக்கும் மேலே ஏறி இருக்கணும், புரிஞ்சுக்குங்க பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், என்ன அதுக்கு பேர் ஒண்ணு சொல்லிட வேண்டியது, எதா இருந்தாலும் இந்த மாற்றார்களுக்கு என்னன்னு சொன்னா அதுக்கு ஒரு நேர் அவங்கதான் முடிச்சு, அதுக்கப்புறம் அதனுடைய அதுக்குள்ள அதுக்கு உள்ளார என்ன இருக்குதை பத்தி திங்க் பண்ணாத, இது இதாங்க மாடல் லோஹிப் மாடல், எது லோஹிப் மாடல் அசிங்கம் கேவலமா பின்னாடி இருந்து தொழுகலாம் தொழுகலாம் பாத்துல போ, பின்னாடி இருந்து அவன் போட்டுக்கிற ஜட்டி வரைக்கும் பின்னாடி தெரியும் கேவலமா இருக்கும், அவன் அவன் கொஞ்சம் முன்னாடி சுற்றுக்கு போனதுக்கு பிறகு நீங்க ருக்கு நீங்க கீழே இறங்கினீங்கன்னு சொன்னா பாக்கு சீக்கிர கண்ண ஒரு கட்டிக்கிட்டு தான் நீங்க தொழுகணும், பள்ளிவாசல்கள் சரியா யா அல்லாஹ், இது கொஞ்சம் விவரமா நான் உங்களுக்கு டீடைலா சொன்னேன், ஏன்னா அந்த அளவுக்கு முஸ்லீம் சமுதாயம் ஒரு பெருநாளைக்கு சட்டம் வாங்க போறாங்க, நம்ம சகோதரிகள் மேல உட்காந்து கேட்டு உஸ்தாத் சொன்னாங்க, அவங்க வந்து நம்ம சகோதரிகள் எல்லாம் பெருநாளைக்கு ட்ரெஸ் வாங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ஜவுளி கடையில உங்க ரெடிமேட் கார்மெண்ட் ஷாப்ல என்ன மாடல் சொல்லி உங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்குறாங்க, நீங்க என்ன மாடல் சொல்லி ட்ரெஸ் வாங்குறீங்க, புரிஞ்சுக்கிறா இது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாமே இஸ்லாத்தை அழிப்பதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய திட்டத்தில் அப்படியே மயங்கி 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 ஃபால் டவுன், கடைசியில் உழுந்தாச்சு, குப்பை உழுந்தாச்சு. நீ ஏறி மிதி, நீ என்ன வேணாலும் செய், எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே, மற்ற சடலமாகி விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நமக்கு என்று உள்ள அடையாளம், அந்த அடையாளத்தை இழந்தார்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலாச்சாரத்தில் சிறந்த கலாச்சாரம் முஹம்மது நபியுடைய கலாச்சாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு ஹீரோ யாருங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் எனது ஹீரோ, உமர் எனது இன்னொரு ஹீரோ, உஸ்மான் எனது இன்னொரு ஹீரோ, அலி என்னுடைய இன்னொரு ஹீரோ. யார் ஹீரோ நமக்கு? அவர்கள். இவங்களெல்லாம் ஜீரோக்கள், குப்பைகள். இவர்களெல்லாம் யார்? இவர்கள் ஈமான் இல்லாமல் இறந்து விட்டால், தௌபா செய்யாமல் இறந்து விட்டால் இவர்களெல்லாம் குப்பைகள். சும்மா ரஜபினாகு அஸ்வல ஷாஃபிலீன், நாயை விட பன்றியை விட கேவலமானவர்கள் இவர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்ன ஷர்ர தவாபு இன்தல்லாஹி அல்லதீன கஃபரு, அல்லாஹ்விடத்திலே மிருகங்களிலேயே கால்நடைகளிலேயே ரொம்ப மோசமானவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள் என்று சொல்கிறார். குல் அவு நபியுக்கும் பி ஷர்ரின் மின் தாலிக்கும் மஸூபத்துன் இன்தல்லாஹ் மன் லஅனஹுல்லாஹ் வகதிப அலைஹி வஜஅல மின்ஹுமுல் கிரதத வல் கனாஸீர வஅபத அத்தாகூத். அதாவது மிருகங்களிலே அல்லாஹ் படைத்த கால்நடைகளிலேயே பூச்சி புழுவிலேயே ரொம்ப கேவலமானவன் யார் தெரியுமா? யாரை அல்லாஹ் சபித்தானோ, யார் மீது அல்லாஹ் கோபம் இறக்கினானோ, யாரை அல்லாஹ் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றினானோ அவர்கள் என்று சொல்கிறார். அவங்க யாரு இன்னைக்கு? யார? நம்முடைய ரோல் மாடல் ஹாலிவுட் மூவி, ஹாலிவுட் ஸ்டார் சொன்னா அவர் வந்து உலகளாவிய மக்களுக்கு அவர் வந்து ரோல் மாடல், ஹீரோ, இன்டர்நேஷனல் ஹீரோ. ஒருத்தனை தூக்கு தூக்குன்னு இன்டர்நேஷனல் ஹீரோன்னு தூக்குனாங்க, கடைசியில காட்டிட்டான். முஸ்லிம்கள், நான் காரைக்கால கொஞ்ச நாள் இருந்திருக்கிறேன், அங்க பாத்தீங்கன்னா நற்பணி மன்றம் ஒண்ணு இருக்கும் போர்டுல, பார்த்தா எல்லாம் நம்மால் பேர் தாங்க இருக்கும் நற்பணி மன்றத்தில். எங்க போச்சு கடைசியில நற்பணி மன்றம்? யார் பேர்ல? அபூபக்கர் சித்திக்குடைய பேர் இல்லையா? உமர் ஃபாரூக்குடைய பேர் இல்லையா? ஜெயித் இப்னு சாபித்துடைய பேர் இல்லையா? அபு உபைதாவின் பெயரிலா? ஹாலித் இப்னு வலீதுடைய பெயரிலா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய பெயரிலா? இதெல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த பெயர்ல இவங்களுக்கு பேர் தெரியும். இம்ரான் கான்னா தெரிஞ்சிடும், ஷாருக் கான்னா தெரிஞ்சிடும். இப்படி பேர் போட்டுக்கிட்டு போங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம். யா அல்லாஹ் அவர்கள் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்று நமது சமுதாயத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் நினைச்சிருக்கிறோம் இவங்க எல்லாம் நம்ம கூட்டம் சொல்லிட்டு, உங்களை பஸ் சொல்லல பின்னாடி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் நம்ம கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர்களும் வேற யாருடைய கூட்டமா இருக்கிறாங்க? பட்ட வருத்தமா சொல்றாங்க, எனக்கு நிறைய முஸ்லிம் நேயர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் இதை ஆதரிக்கிறார்கள் சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. அவன் நம்மளை பார்த்து சொல்றாங்க, நம்ம பாய் நம்மளை பார்த்து சொல்றான், நம்மளை பார்த்து நம்ம சொல்றான் தீவிரவாதின்னு சொல்லிட்டு. எதை பார்த்து? பொய்யை பரப்புவதை பரப்பாதே என்று சொல்பவர்களை பார்த்து நம்மால நமக்கு நசீர்த்து பண்றான். நம்மவர்களே இந்த அந்த தொழிலை செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. முன்னாடிலாம் இந்த சினிமா தொழில்களிலே காஃபிர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அதுலேயும் காஃபிர்களையே கேடுகட்ட காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் கூட முன்னாடி காலத்தில் சினிமா தொழில் செய்பவர்களை சும்மா பார்த்து ரசிக்கிறவர்கள் நிறுத்திப்பாங்க, அவர்களை எல்லாம் கூத்தாடிகள், கேவலமானவர்கள் என்றுதான் சொல்வார்கள். ஆனா இன்னைக்கு கடைசியில முஸ்லிம்களே அந்த செயலை செஞ்சு அவர்களெல்லாம் இந்த சமுதாயத்தில் முன்னோடிகள். மாடர்ன் ஒரு இஸ்லாமிய நிறுவனம், ஒரு இஸ்லாமிய பேரியக்கம், ஒரு இஸ்லாமிய பெரிய பத்திரிகை நடத்தக்கூடியது இவர்களெல்லாம் முஸ்லிம்களின் முன்னோடிகள் என்று அவங்களை விளம்பரப்படுத்துங்க. யார் இஸ்லாமிய ஆட்சி வர வேண்டும், யார் இரையாட்சி வர வேண்டும் என்று சொன்னார்களோ சொல்கிறார்களோ அவர்கள் இவர்களை சொல்கிறார்கள். இவங்க தான் சமுதாயத்தை வழி நடத்துறாங்க, இவங்க எல்லாம் நமக்கு வந்து ரோல் மாடல் சொல்ற. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
எந்த அளவுக்கு அடிபட்டு விட்டோம் பாருங்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. நான் சொல்றது புரியுதுங்களா தம்பிங்களா? இப்ப என்ன செய்தார்கள் இவர்கள்? திரும்ப திரும்ப ஒரு சோப்பு வியாபாரம் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு சீப்பு வியாபாரம் பண்றதா இருந்தாலும் சரி, ஏன் நீங்க உங்க பள்ளிக்கூடத்தினுடைய உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு நோட்டு வாங்க போறதா இருந்தா கூட அந்த நோட்டு மேல ஒட்டி இருக்கிற படத்தை பாருங்க. சிந்தனை புரியுதா? இப்ப உங்களுக்கு, நீங்க நினைச்சுக்கிட்டீங்க சும்மா ஏதோ ஒரு படங்க அதை அப்படியே விட்டுங்கன்னு சொல்லிட்டு விடாதீர்கள். உடனே அதை மூஞ்சை பிச்சு போட்டு அது மேல ஒரு வெள்ளை பேப்பர் ஒட்டுங்க. உங்க வீட்டில் வாங்கிட்டு வரக்கூடிய அத்தனை பொருள்களையும் கண்காணியுங்கள். ஷாம்புவா இருக்கட்டும், எண்ணெயா இருக்கட்டும், அதுல உள்ள உருவங்கள் மொத்தத்தையும் அழிங்க. அழிக்க முடியலையா போட்டு ஆணியை வச்சு கீறி எடுத்துங்க. அல்லது மேல நல்ல அந்த பிளாஸ்டிக் டேப்னு சொல்லுவாங்க பாருங்க, டேப்பு மஞ்சள் கலர் டேப்பு, அதை வச்சு ஒட்டு ஒட்டுன்னு ஒட்டி விட்டுங்க, தெரியக்கூடாது. அதை பார்க்கிற நமது குழந்தை வளரும் பொழுது இப்படித்தான் நானும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வளரும். இன்னைக்கு அதிகமான பெண்கள் ஏன் ஹிஜாபு போடுறது பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு, குறிப்பா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண்களுக்கு. இல்ல மாஷால்லா நல்ல சூழ்நிலை வளரக்கூடியவர்கள் அவங்க 10% தாங்க. நீங்க வந்து புர்கா போட்டு போற பெண்கள் நிறைய பேரா இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே புர்கா போடுறாங்கன்னு நினைச்சிடாதீங்க, அது 10% தாங்க. பள்ளிவாசல கூட்டம் அதிகமா இருந்தோன்னு பார்த்து நீங்க தப்பா கணக்கு போட்டுறாதீங்க. ஊர்ல உள்ள எல்லாம் சொல்லுறாங்கன்னு, ஊர்ல உள்ளதுல 10% தான், அது 10% தான் பள்ளி கட்டப்பட்டிருக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? மேல மாடி காலியா இருக்கு, ஜும்மாவுக்கு பாருங்க, பெருநாளைக்கு பாருங்க, அதுதான் 195%. அதுவும்தான் 95%. அப்ப 10% குறைஞ்சபட்சம் அதிகப்பட்ச 10% பார்த்துட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாமே 100% இல்ல சார், ஏமாற்றம். அப்ப உங்களுடைய பள்ளிக்கூட புத்தகங்கள்ல பாருங்க, ஜிகே தானே, அது என்னது ஜென்ரல் நாலேஜ், என்னடா சப்ஜெக்ட், என்னப்பா சப்ஜெக்ட் ஜிகேனா ஜென்ரல் நாலேஜ் தான், பொது அறிவு வளர்த்திக்கணுமா? சரி குர்ஆன் புக்கை வாங்கி பார்ப்போம்னு பார்த்தா எல்லாம் ஷைத்தானா இருக்கு. யார் ரோல் மாடல்? சினிமா நடிகர்கள் ரோல் மாடல். விளையாட்டு விளையாட்டு என்று பெயரில் இருக்கக்கூடிய வீரர்கள் ரோல் மாடல். சமுதாயத்தை சீரழித்தவர்கள் ரோல் மாடல். அவங்களதான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, ஒரு முஸ்லீமுக்குள்ள சொல்லிக் கொடுக்குறாங்களா? ஒரு பெரிய, அதாவது பிரபலமான ஒரு கேவலமான ஒரு நடிகனுடைய பிறந்தநாள் சமீபத்தில் வந்தப்ப அந்த நடிகரை பற்றி முஸ்லீம் ஸ்கூல்ல பாடம் எடுக்கிறாங்களா? அவர் எப்படி பல கட்டங்களை சோதனைகளை தாங்கி முன்னேறினார் பார்த்தீர்களா? அது போன்று நாமும் வாழ்க்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும், சோதனைகளை பார்த்து தளர்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முஸ்லீம் மாணவர்களுக்கு முஸ்லீம் டீச்சர் முஸ்லீம் பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்துட்டு பாடம் எடுக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்குது. கலாச்சார சீரழிவு, கலாச்சார தாக்கம். புரியுதா இல்லையா? நான் பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கிறேன்னா உணர்ந்து பாருங்கள், வேதனையை உணர்ந்து பாருங்கள் சகோதரர்களே. அடுத்து நமது தலைமுறைக்கு எதை நாம் விட்டு போகப் போகிறோம்? யாரை யாருடைய பெயரை எடுத்தாலும் ஒழுங்கு செய்யணுமோ அவ்வளவு அசுத்தம் இருக்கிறதோ அவர்களை முஸ்லீம் பள்ளிக்கூடத்தில் முஸ்லீம் மாணவர்களுக்கு முஸ்லீம் டீச்சர் ரோல் மாடல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை சீரழிந்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பெண் சொல்லுகிறார், கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லப்போறேன், எல்லாம் கேட்குறீங்களா? ஒரு பெண் சொல்கிறார், அத்தா எனக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது தாடி வச்ச மாப்பிள்ளை வேணாங்கிறா. வீட்டுக்கு வந்துட்டு போன மாப்பிள்ளைகிட்ட எல்லாமே இருக்குது, படிப்பு இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, அகலாக்கு இருக்குது, இவங்க தேடுற அத்தனை துணியாவும் இருக்குது, ஆனா மாப்பிள்ளை வேணாம். ஏன்? மாப்பிள்ளை கரண்டிக்கு மேல பேண்ட் போட்டுக்கிறாரு, மாப்பிள்ள தாடி வச்சிருக்கிறாரு. மாப்பிள்ள இந்த மாப்பிள்ள வேணாம், மாடர்ன் மாப்பிள்ள வேணுமா? என்ன மாடர்ன் மாப்பிள்ள? கிர்க மாடர்ன் மாப்பிள்ளா என்ன? காதுல கழுக்குனு, கழுத்துல செயின், கையில செயின் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதான் இந்த நடனம் ஆடக்கூடிய அந்த வீரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்கள் மாதிரி இங்க இந்த பக்கம் ஆண்கள்ல எல்லாம் பாதுகாக்க வேண்டும். படித்த பெண், படித்த பெண் என்றால் என்ன? மாடர்ன் பெண், புர்காணியாம அப்படியே அந்த விளம்பரங்களில் வரக்கூடிய பெண்களை பார்த்து 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 ரசித்து ரசித்து சொந்த தாயை மதிக்காத அளவிற்கு முஸ்லீம் வாலிபன் மாறிக்கொண்டிருக்கிறார். ஏன்? அவன் பார்த்து ரசித்ததெல்லாம் யாரு? அந்த காஃபிர் அசிங்க பெண்களை பார்த்து ரசித்த காரணத்தினால அம்மா புர்கா போட்டுக்கிறாங்க, அதனால அம்மா மேல பிரிய முடியாது. ஏன் இன்று தாயை மதிக்காத வாலிபர்கள் ஏன்? அவங்க இவங்கெல்லாம் திருப்பத்துவாதிகள், தாயை பார்த்து பிரிய வர மாட்டேங்குது. ஏன்? அம்மா ஒழுக்கமா இருக்கிறாங்க, அம்மா ஹிஜாப் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, டீசென்டா இருக்கிறாங்க,
இதுதான் டீசன்ஸ். எது தன்னை மறைத்துக் கொண்டு ஒழுக்கமாக இருப்பது இது பிடிக்கல அவனுக்கு. எது பிடிக்குது? அதையே பார்த்தா பார்த்தீங்களா, பிறட்டினாது புரட்டினாத பார்த்தாது கேட்டாது, இதை பார்த்து பார்த்து அவனுக்கு எப்படி தெரியுது? இவங்களெல்லாம் நல்லா பாதுகாக்க வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இதுக்கு நாம செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய தீனை நேசிப்பது, மூமின்களை நேசிப்பது. எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா வலியுக்கும் அல்லாஹு வரசூலுஹு வல்லதீன ஆமனு அல்லதீன யுகீமூனஸ் ஸலாத வயுதூனஸ் ஸகாத வஹும் ராகிஊன் وَمَنْ يَتَوَلَّ اللَّهَ وَرَسُولَهُ وَالَّذِينَ آمَنُوا فَإِنَّ حِزْبَ اللَّهِ هُمُ الْغَالِبُونَ. சூரா மாயிதாவுடைய 55வது வசனம். மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை நேசியுங்கள், அல்லாஹ்வை நண்பனாக்குங்கள், ரசூலை நண்பராக ஆக்குங்கள், மூமின்களை நண்பராக ஆக்குங்கள். அப்ப மூமின்கள் என்றால் அல்லாஹ்வால சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட மூமின்கள் யார்? சஹாபாக்கள். அவங்கள நண்பர்கள் ஆக்குங்க, அவங்கள மாதிரி நீங்க மாற பாருங்க. அப்ப சஹாபாக்களுடைய நேசம் போச்சு, அவங்களை சற்று படிப்பது போயிருச்சு, அவங்களுடைய அடையாளங்கள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கிறது தெரியறத விட்டுட்டீங்க. கடைசியில என்ன ஆயிருச்சு? இவர்கள் தான் இப்ப உங்களுக்கு ஹீரோவா மாறிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னவென்றால், நாமும் நமது பிள்ளைகளும் அல்லாஹை பற்றி பேசுவது, அல்லாஹுடைய முகப்பத்தை உண்டாக்குவது, ரசூலுடைய முகப்பத்தை உண்டாக்குவது. முன்மாதிரி சமூகமாக அல்லாஹ் சஹாபாக்கள் நமக்கு சொன்னாலவா, அவர்களை பற்றிய பிரஸ்தாபம், அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாறு, அவர்களை நமது முஸ்லிம் உம்மத்திற்கு பிரியமானவர்களாக நேசமானவர்களாக உருவாக்கி காட்டுவார். செஞ்சா இன்ஷா அல்லாஹ் இந்த கலாச்சார தாக்கத்திலிருந்து நாம் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரை கூறிய விஷயங்களிலே எனக்கும் உங்களுக்கும் நன்மையை தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.